ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நாமத்தினாலும் என்னுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துதலை மட்டுமல்ல, இந்த வேளையில் நான் சார்ந்திருக்கிற திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய நமது சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய அன்பையும் வாழ்த்துதலையும் கூட நான் இந்த வேளையில் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய அளவில்லாத இரக்கங்களினாலும் மற்றற்ற கிருபைகளினாலும் ஒரு மூன்று நாள் அவருடைய மகத்துவமான சத்தியங்களுக்குள்ளாக நம்முடைய சிந்தைகளை மூழ்கச் செய்து நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் பலப்படவும் இனி வரும் காலங்களை எதிர்கொள்ளவும் இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த தருணத்தை நாம் பெற்றிருக்கிறோம். உண்மையில் நினைக்கும் போது மிக மிக சந்தோஷமான ஆசீர்வாதமான தருணம் என்றே நாம் உணர்கிறோம். எனவே இந்த வேளையில் இப்படிப்பட்ட கிருபையை நமக்கு அளித்த நம்முடைய தேவனுக்கு முதலாவது நம்முடைய கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் மிகுந்த மன மகிழ்ச்சியோடும் மன தாழ்மையோடும் நம்முடைய இரட்சகர் மூலமாக நாம் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கடந்து செல்லலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் குறைவு மட்டுமல்ல, கடவுளுடைய கிருபையினால் ஒரு கடைசி வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே ஏற்கனவே நாம் அநேகம் பலமான ஆகாரங்களை உட்கொண்டிருக்கிற காரணத்தினால் மேற்கொண்டு ஒரு தெய்வீக திட்டத்தின் ஆழமான காரியங்களையோ அல்லது காலக்கணக்கு சம்பந்தமான விஷயங்களையோ உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளாமல் சில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான எளிமையான காரியங்களை இந்த ஒரு நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் விரும்புகிறோம். அந்த ஒரு எளிமையான காரியங்களை நாம் சகோதரர் அறிவித்த தலைப்பின் கீழாக கூட்டி சேர்த்திருக்கிறோம். சோ அந்த தலைப்பு சொந்த சம்பத்துகள். இந்த தலைப்பின் கீழாக சகோதர சகோதரிகளே, கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தேவையான சில ஆவிக்குரிய பாடங்களை குறித்து தியானம் செய்யலாம். சோ நம்முடைய நேரங்கள் கண்டிப்பா சோர்வை உண்டாக்குகிற நேரங்களாக கூட இருக்கலாம். ஆனா கூட தேவனுடைய ஆவி நம்மை பலப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை கேட்க உற்சாகப்படுத்தும் என்று கூட நாம் விசுவாசிக்கிறோம். சோ சகோதர சகோதரிகளே, இந்த நாள் பாடத்தினுடைய ஆதார வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான வசனம் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:17 வசனம். மல்கியா 3:17.
என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய
போதும் சிஸ்டர். சோ இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு இந்த நாள் பாடத்தை நாம் தியானம் செய்யலாம். மிக மிக பரிச்சயமான வசனம், நமக்கு முன் வாழ்ந்த அநேக மூத்த சகோதரர்களால் கையாளப்பட்ட ஒரு வசனம், மிக ஆழமான சத்தியங்களை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வசனம். சோ இந்த ஒரு வசனத்தை நாம் ஆதாரமாக வைத்துக் கொண்டு சில நாம் சொன்ன மாதிரியான ஆவிக்குரிய காரியங்களை தியானம் செய்யலாம். அந்த வசனத்தினுடைய ஒரு பகுதியை தான் நம்முடைய பாடத்திற்கு தலைப்பாக வைத்திருக்கிறோம், சொந்த சம்பத்துகள். சோ இது பிதாவாகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தை. யார் பார்த்து பேசுறார் அப்படின்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரருக்கு அவர் நியமித்திருக்கிற அந்த மனவாட்டி சபை அவர் குறித்து பேசுறார். சோ பேசும்போது அவர் கொடுக்கிற ஒரு டைட்டில் சபைக்கு என்ன அப்படின்னா, என்னுடைய சம்பத்துகள், அல்லது இதை வேற மாதிரி நாம் சொன்னா என்னுடைய சொந்த சம்பத்துகள் என்று அவர் அழைக்கிறார். இந்த வார்த்தை உண்மையிலேயே ஒரு பிரமிப்பான வார்த்தை, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தை. ஆனா தேவன் இந்த வார்த்தையை நமக்கு தான் ஒரு தலைப்பாக பயன்படுத்துறார். சோ வேதாகமத்துல சகோதர சகோதரிகளை சபைக்கு அநேகம் தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம் கவனிச்சிருக்கிறோம். கிறிஸ்துவின் மனவாட்டி, நாம் பிரபலமாக பயன்படுத்துகிற கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவின் சிநேகிதர்கள், கிறிஸ்துவினுடைய சகோதரர்கள், இது மாதிரி நிறைய நாம் சொல்லிட்டே இருக்கலாம். சோ அவ்வளோ ஒரு தலைப்புகள் அங்க கொடுக்கும் போது இந்த தலைப்பு அவைகள் எல்லாம் காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசம் நமக்கு காண்பிக்குது. சபை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னுடைய சொந்த சம்பத்து. சோ சம்பத்து என்கிற வார்த்தை எதை குறிக்கும்? நிறைய பேர் இதை பேரை கூட வச்சுக்கிறாங்க. சோ இந்த வார்த்தை என்ன அர்த்தம்? இதென்ன நம்ம தமிழ் வார்த்தையில நம்ம சொன்னா சொத்து அப்படி கூட நாம் சொல்லலாம். சொத்து என்பது ஓரளவு நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் வார்த்தையாக இருக்கும். அப்ப சபை பார்த்து கர்த்தர் அல்லது பிதாவாகிய தேவன் சொல்லுகிற ஒரு தலைப்பு டைட்டில் என்னன்னா, நீங்க தான் என்னுடைய சொத்து அப்படி சொல்ற. ஆங்கிலத்தில் மை ஜுவல்ஸ் என்று வருது. சோ நம்ம இது எடுக்கிறதுல ஒரு தவறும் இல்லை, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சோ நம்முடைய நிலைமை நமக்கு தெரியும், நாம் யாருடைய சந்ததி என்று நமக்கு தெரியும், நாம் எப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறோம் என்ற முழு சூழலே நமக்கு நல்லா தெரியும். நம்மை விட நம்மை முழுவதுமாக அறிந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு 100% தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்மை பார்த்து இந்த வார்த்தை பேசுறதுக்கு கண்டிப்பா நாம் எந்த அளவும் தகுதி இல்லை. சொத்து என்று அழைக்கிறார், கண்டிப்பா இந்த வார்த்தையோட வெயிட் நம்ம புரிஞ்சிருப்போம்னு நாம் நம்புறோம். இதை அதிகமா நம்ம விளக்குறதுக்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, இப்ப சொத்து என்று சொல்லும் போது அது ஒரு திங், அது ஒரு பொருள், அந்த பொருள் மேல நமக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும். இதான் சொத்தோட ஒரு நேச்சர், நீங்க புரிந்து கொள்வீங்க நான் நம்புறேன். இப்போ சொத்துக்கள் மாம்ச ரீதியா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு வீடு இருக்கு, அல்லது தோட்டம் இருக்கு, அல்லது கார் இருக்குது, இதெல்லாம் நம்முடைய சொத்துக்கள். இப்போ இப்படி நம்ம சொல்லும் போது இந்த சொத்துக்களோட நேச்சர் என்னன்னா, அந்த சொத்துக்களுடைய உரிமையாளரை சந்தோஷப்படுத்தி அவர் தன் மீது என்ன எதிர்பார்ப்புகள் வைக்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சுபாவம், அந்த சுபாவம் கொண்டது தான் சொத்துக்கள் என்று நாம் சொல்ல முடியும். இப்படி எல்லாம் விளக்கம் பார்க்கணுமா? அப்படி பார்க்கும் போது தான் நம்ம ஏன் இப்படி வச்சிருக்கிறார் என்பது நமக்கு புரியுது. அப்ப அது போல பிதாவாகிய தேவன் ஒரு ஓனரா, ஒரு எஜமானராக, பரலோக எஜமானராக இருந்து சபை பார்த்து அவர் சொல்லும் போது, எனக்கு சொத்துக்கள், எனக்கு சம்பத்துக்கள் யார் அப்படின்னா நீங்க தான். இதிலே நாம் புரிஞ்சு கொள்ளலாம் ஏன் அவர் நம்மை பார்த்து சம்பத்து என்று அழைக்கணும். கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, நம்ம மேல நம்முடைய பரம பிதாவிற்கு அநேகம் எதிர்பார்ப்புகள், அநேகம் ஆவல்கள், அநேகம் அக்கறைகள், அநேகம் கவலைகள் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா நாம் நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்களை அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதனால தான் இந்த சம்பத்து என்கிற டைட்டில், இந்த தலைப்பை வந்து சபைக்கு அவர் சூட் பண்றார். சரி, இது நம்ம அங்க புரிந்து கொள்கிறோம் சகோதர சகோதரிகளே. பொதுவாகவே சொந்த சம்பத்துக்கள் என்று நம்ம தலைப்பு வச்சிருக்கிறதுனால, பிதாவாகிய தேவனுக்கு சொந்த சம்பத்து சபை அப்படின்னு சொல்லும் போது இதோட சம்பந்தமான சில உறவு முறைகள் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா பார்ப்பதற்கு முன்பாக கொஞ்சம் உலகத்தின் பார்வைக்கு நம்ம எடுக்கலாம். சோ உலகத்தின் பார்வைக்கு நம்ம எடுக்கும் போது இன்னைக்கு அநேகருக்கு அவங்களுடைய சொந்த சம்பத்துகள் இருக்கு. அதாவது நான் வேற தமிழ் வார்த்தை சொன்னேன்னா, அவங்களுக்கு அநேகம் சொத்துக்கள் வந்து இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சொத்துக்கள் ஆனது அவங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி அவங்களை மகிழ்ச்சியில வைக்கக்கூடிய ஒரு காரியமாக, திங்காக அது இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்ப அப்படி இருக்கும்போது வேதாகமத்தில் கூட அநேக சொத்துக்கள் கொண்ட ஒரு நபர் நம்முடைய கர்த்தருடைய முதல் வருகையின் போது வந்தாரு. ஜஸ்ட் அந்த ஒரு இன்சிடென்ட்டை நம்முடைய பாடத்துக்கு ஒரு ஆரம்பமாக நாம் எடுக்கலாம். மார்க்கு 10:21. மார்க்கு 10:21.
இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார்.
ஆமா, நம்முடைய ஆண்டவருடைய முதல் வருகையில நடந்த ஒரு சம்பவம், நமக்கு கூட ரொம்ப பரிச்சயமாக தெரிஞ்ச சம்பவம். அப்ப சகோதர சகோதரிகளே, இந்த சம்பத்துகள் பத்தின ஒரு பாடத்துல இந்த ஒரு இன்சிடென்ட் நாம் எடுக்கிறோம். ஏன் இதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, பொதுவா ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சொத்துக்கள் மேல எந்த அளவு ஆர்வம் இருக்கும், எந்த அளவு விருப்பம் இருக்கும், அல்லது அவருடைய வாழ்க்கையில இந்த சொத்துக்கள் என்கிற காரியம் எந்த அளவு சம்பந்தப்பட்டிருக்கும் என்பதை ஒரு உணர்த்துவதற்காக இந்த ஒரு உதாரணம் எடுத்தோம். அப்ப கர்த்தருடைய வாழ்நாட்கள்ல ஒரு மனுஷன் அவர்கிட்ட வரார், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்யணும்? நல்ல கேள்வி, ரொம்ப ஆர்வமான கேள்வி. நம்மகிட்ட இருந்த அதே தாகம், அதே ஆர்வம் அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. இப்ப அவர் இதே ஒரு தாகத்தோட கர்த்தர் இயேசுகிட்ட அந்த கேள்வியை கேட்கும் போது கர்த்தர் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, உனக்கு உண்டானவைகளை, அது வேற மாதிரி நம்ம சொன்னா, உன்னுடைய சொத்துக்களை விற்று நீ என்ன பண்ணு, தரித்திரருக்கு கொடு. அப்போ நீ செஞ்சேனா, நீ வந்து இந்த மாதிரி நீ கேட்ட கேள்விக்கான பதிலை நீ பெற்றுக்கொள்வாய் என்று அவர் ரொம்ப சூசகமாக தெரிவித்தார். அப்ப தெரிவிக்கும் போது அந்த வாலிபனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? இது தெரியாம இவ்வளவு நாள் இருந்துட்டேன் ஆண்டவரே, இப்பவே நான் செய்யறேன் அப்படி சொன்னாருங்களா? கண்டிப்பா அவர் அப்படி சொல்ல, மாறாக மிகுந்த வருத்தத்தோட அவர் என்ன ஆயிட்டார், ரிட்டர்ன் ஆயிட்டார். திரும்பி போனதை நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த இன்சிடென்ட்ல நமக்கு என்ன புரியுதுன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில சம்பத்துக்கள் என்பது ஒரு அளவு மீறி, ஒரு அளவை தாண்டி அந்த உறவுகளோடு, அதாவது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கு. எந்த ஒரு அளவை தாண்டி அப்படின்னா, ஒருவேளை உண்மை தேவன், அவர் பற்றின சத்தியம், அவரை நாடுகிற வழி, இதெல்லாம் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தா கூட அந்த வழிக்கு நீங்க போக வேணாம், தேவையில்லை என்று அவரை தடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றதாக இந்த சொத்துக்கள், இந்த சம்பத்துக்கள் அந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கு. அதைத்தான் இந்த வாலிபன் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க முடியும் இல்லீங்களா. சோ இது ஒரு சின்ன இன்சிடென்ட், சோ இந்த இன்சிடென்ட்ல இருந்து நாம் இப்ப கவனிக்கலாம், நாம் நன்றாக சத்தியம் அறிஞ்சவர்கள் தான். ரட்சிப்பின் பாதை என்னன்னு அவர் ஒருவேளை தெரியாம கேட்டாலும் இன்னைக்கு தேவன் அவருடைய மிகுந்த இரக்கங்களினால நமக்கு தெளிவா தெரியப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை நம்ம கிட்ட கர்த்தர் இயேசு இன்னைக்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பு வச்சா நாம் என்ன செய்வோம்? கண்டிப்பா உங்ககிட்ட அமைதியான பதில் வரும் என்று நான் எதிர்பார்த்தது தான், பரவாயில்ல. சோ சகோதர சகோதரிகளை நாம் என்ன செய்வோம் என்று தெரியல. இந்த ஒரு பாடம் கொடுத்த சகோதரன் என்ன சொல்றாருன்னா, மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த சொத்துக்கள் ரொம்ப உள்ளானதாக இருக்கிறதுனால பொதுவாகவே மனிதர்கள் எப்படி பழகிட்டாங்கன்னா, இறந்ததுக்கு பின்பாக கூட தாங்கள் ஏதாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்ற நினைவுள்ள அளவுக்கு பழகிட்டாங்க. இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் காமிச்சுட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கண்டிப்பா கர்த்தர் என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டா நான் கொஞ்சம் ஆச்சரியப்படுவேன், ஐ வண்டர், நான் கொஞ்சம் ஆச்சரியப்படுவேன் என்ற வார்த்தையை வந்து அவர் சொல்றார். ஏன்ற காரணம்லாம் இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய பாடத்துக்கு அது சம்பந்தம் இல்லாத விஷயம். பட் அவருடைய பதில் இப்படி இருக்கு, நம்முடைய பதில் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். சரி, இவ்வாறு இருக்கும்போது மனிதர்களுக்கே சொத்துக்கள் இந்த அளவு உள்ள ஆர்வமா போயிருக்கும் போது தேவனுடைய விஷயத்தில் அவருடைய சம்பத்துகளுக்கு அவர் எவ்வளவு கனம் கொடுத்திருக்கணும், அவர் எவ்வளவு மகிமையை கொடுத்திருக்கணும், அவருடைய வாழ்க்கையில, அவருக்கு வாழ்க்கைன்றத அந்த வார்த்தையை நம்ம சூட் பண்ண முடியாது, இருந்தாலும் நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக இந்த வார்த்தையை நாம் சொல்றோம். அவருடைய வாழ்க்கையில அவருடைய சம்பத்துகள் என்கிற காரியமானது அது எதுவா வேணா இருக்கலாம், அவரோடு ஒரு பின்னி பிணைந்த ஒரு காரியமாக கண்டிப்பாக இருக்கும். இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த சின்ன வாலிபனுடைய இன்சிடென்ட்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் போது அப்பதான் ஆச்சரியமாது, இப்படி அவருடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்த காரியமாக இருக்கக்கூடிய அந்த சம்பத்து எது அப்படின்னு வேதாகமத்தில் தேனா கர்த்தர் யாரை கை காமிக்கிறார்னா, நீங்க தான் என்று அவர் கை. தகச்சு போறோம் இந்த வார்த்தையை படிக்கும் போது, அதிர்ச்சி அடைகிறோம். தெய்வீக திட்டத்துல நாமெல்லாம் யாரு, ஆனா எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கனம் மகிமை நமக்கு கொடுத்திருக்கிறான்னு பார்க்கும்போது புல்லரிக்குது. இப்படி ஒரு விஷயத்துக்கு நாமெல்லாம் தகுதியானவர்களா என்று நமக்கு யோசிக்க தோணுது சகோதர சகோதரிகளே. சோ இது அவருடைய திட்டத்துல அவருடைய சம்பத்துகள் பத்தி அவர் வச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான விஷயம். இது நாம் பார்த்ததுக்கு பிற்பாடு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சில எளிமையான ஆவிக்குரிய பாடங்களை மாத்திரம் தான் இந்த சொந்த சம்பத்துகள் என்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க இருக்கிறோம். வேற டீப் திங்ஸ்க்குள்ள நம்ம போற மாதிரி இல்ல, அது நமக்கு செட்டும் ஆகாது சரிங்களா. சோ இப்போ பொதுவாகவே நம்ம படிச்ச இந்த மல்கியா 3:16 அந்த சம்பத்து என்கிற வார்த்தை வருது. இந்த வார்த்தையினுடைய உண்மையான ரியல் மீனிங் என்ன, உண்மையான அர்த்தம் என்ன, இதனுடைய நேச்சர் பார்த்தோம் அது வேற, பட் அந்த வார்த்தை என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவாகவே நாம் என்ன ஒரு வழக்கம் கையாள்வோம் அப்படின்னா, மூல பாஷைகளுக்கு போற வழக்கத்தை நம்ம கையாள்வோம். அது போல இந்த ஒரு சம்பத்து என்கிற வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நம்ம மூல பாஷைக்கு நம்ம போயிட்டு இது எந்த அர்த்தத்தில் வருது என்று கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது, மொத்தம் பழைய ஏற்பாட்டில் எபிரேய பாஷையில இந்த சம்பத்து என்கிற வார்த்தை 8 தான் வருது. அந்த 8 படிச்சாவே அது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குது என்பதை கண்டுபிடிக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய நன்மைக்காக அந்த 8 நாம் படிக்கலாம். சோ நீங்க ஒவ்வொரு வசனமா படிக்கலாம் சகோதர சகோதரிகளே. 1 7:6 7:6
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார்.
உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அந்த சொந்தமாய் அந்த வார்த்தையில வந்து சம்பத்து, சம்பத்து என்கிற மூல பாஷையினுடைய வார்த்தை வந்து வருது. பதில் அந்த வார்த்தை மூல பாஷையில என்ன வார்த்தை வருதுன்னு சொன்னா நல்லா இருக்கும் நீங்க கேட்கலாம், அதையும் நம்ம இப்ப நம்ம பயன்படுத்த போறதில்ல. இந்த வசனங்கள் படிச்சாவே இந்த வார்த்தை என்ன அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு ஓரளவு இருதயத்துல கிரகித்துக் கொள்ளலாம். மொத வசனம் நாம் படிக்கிறோம். இந்த வசனம் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்து பிதாவாகிய தேவன் சொன்ன வசனம் தான். அங்க அவர் அவங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சோ இங்க அந்த சம்பத் என்ற வார்த்தை சரிங்களா. இப்போ அடுத்த வசனத்துக்கு நாம் போலாம். அதே உபாகமத்துல 14:2 14:2
நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார்.
உங்களையே தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். இது கூட நாம அங்க பார்க்கிறோம். இங்கெல்லாம் அந்த சொந்தன்ற வார்த்தை கொஞ்சம் வெயிட் குறையுது. ஆனா மூல பாஷையினுடைய வார்த்தையின்படி பார்க்கும்போது சொந்தம் என்கிற இங்க பயன்படுத்தப்பட்ட தமிழ் வார்த்தைகள் சொந்தம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா இதுக்கும் சம்பத் என்ற வார்த்தைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க புரிந்து கொள்வீங்க நான் நம்புறேன். கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கிறத நம்ம பார்க்கறோம். அதே உபாகமும் 26:18 உபாகமும் 26:18
கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும்.
எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும். அந்த சொந்த வார்த்தையெல்லாம் நீங்க சம்பத்தி என்கிற வார்த்தையினுடைய சிந்தையை வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 3 இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தேவன் சொன்னாரு. அடுத்ததாக சங்கீதம் 135:4
கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார்.
சோ இஸ்ரேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். இது ஒரு வசனம். அடுத்ததாக பிரசங்கி 2:8
வெள்ளியையும் பொன்னையும் ராஜசம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருள்களையும் சேகரித்தேன்.
அந்த வார்த்தை வருது இல்லைங்களா, ராஜசம்பத்தையும். ஓகே, அடுத்ததாக இங்க எல்லாம் ஒரே வார்த்தை தான் வருது. அங்க சொந்தம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, இங்க ராஜ சம்பத்துன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதுதான் மிஸ்டேக். சரி, இப்போ அடுத்த வசனம் நம்ம வரலாம். 1:29-3
இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும்
சோ இங்க கூட அந்த சம்பத்தி என்கிற வார்த்தை வருது. இதுதான் சகோதர சகோதரிகளை. இது இல்லாம மல்கியா 3:17 ஆதார வசனம். இந்த 8 சம்பத்துகள் என்கிற அர்த்தத்தோட அந்த மூலபாஷை வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பார்க்கணும். இந்த 8 கவனிக்கும் போது நாம் என்ன கண்டுபிடிக்கிறோம்? வேதாகமத்தில் அந்த சம்பத்து என்கிற வார்த்தை என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குது என்பதை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்பதை உங்களுக்கு ஸ்கிரீன்ல பதர் ஆங்கிலத்தில் காமிப்பார். பாருங்க, அந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்ன வருதுன்னு ஆங்கிலத்தில், நோட்டபிளி திங்ஸ் தட் ஆர் பர்சனலி ஓன்ட் அண்ட் தட் வித் கிரேட் டிலைட். குறிப்பிடத்தக்க காரியங்கள் எப்படிப்பட்டவைனா, தனிப்பட்ட விதத்தில் கையாளப்பட்டு அல்லது ஆளப்பட்டு மட்டும் மிகுந்த சந்தோஷத்தோடு கையாளப்படுகிற காரியங்கள். புரியுதுங்களா? சம்பத்துகள்னா என்னன்னா மிகுந்த சந்தோஷத்தோடும் தனிப்பட்ட வகையிலும் கையாளப்படக்கூடிய காரியங்கள். இந்த அர்த்தத்துல தான் சகோதர சகோதரிகள இந்த வார்த்தை வருது. சோ இந்த வார்த்தை ஏன் அர்த்தம் இவ்வளவு தூரம் விளக்குறோம் அப்படின்னா, இதுதான் இந்த 8 எட்டு இடங்கள்லயுமே வருது. வரும்போது இப்போ சம்பத்து சபை அப்படின்னு சொல்றாருன்னா சபைக்கு இந்த அர்த்தம் நம்ம பொருத்தி பார்க்கணும். அதுக்காகத்தான் இவ்வளவு விளக்கம் நம்ம கொண்டு வரும். சோ சபையினுடைய அர்த்தம் சொல்லும் போது தேவனால் மிகுந்த சந்தோஷத்தோடும் மற்றும் என்ன சொல்றோம், தனிப்பட்ட வகையிலும் கையாளப்படக்கூடிய ஒரு காரியம். அதுதான் சகோதர சகோதரிகளே சபைக்கான அர்த்தமாக நாம் பார்க்கும். ரொம்ப எளிமை விளக்கங்கள் மாத்திரம் நான் கொடுத்துட்டு போறேன். அது நம்ம ஆவிக்குரிய சிந்தை நம்ம அனைவருக்குமே இருக்கிறதுனால நாம் புரிந்து கொள்வோம் என்று நாம் நம்புறோம். இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் போதும் இந்த சம்பத்துன்னு அவர் சாதாரணமா சொல்ல, இப்படிப்பட்ட ஒரு கிரியை அவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடப்பிக்கிறதுனாலதான் சம்பத்து அப்படின்னு சொல்றார். அதை நம்ம புரிந்து கொண்டா போதும். அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட பொது சிருஷ்டியும் உடன்படிக்கை பண்ணின அந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் தேவனால் தனிப்பட்ட வகையில் கையாளப்பட்டு, என்ன கையாளப்பட்டு பின்னாடி பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அவரால் மிகுந்த சந்தோஷமாக பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக இருப்பார்கள். இந்த விஷயத்தை தான் சுருக்கமா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என் சம்பத்துக்கள் என்று சொல்றார். ரொம்ப பெரிய ஆழமான அர்த்தங்கள் உள்ள நம்ம பார்க்க முடியும். தேவனால் தனிப்பட்ட வகையில் கையாளப்பட்டு அப்படின்னா என்னன்னா, இவங்க உடன்படிக்கை பண்ணதுல இருந்து இவங்களுடைய சிந்தை எப்படி இருக்கணும் தேவன் கைட் பண்ணுவார். இவங்க நடக்க வேண்டிய பாதை நம்ம இந்த பேனல் டிஸ்கஷன்ல பார்த்த மாதிரி, எந்தெந்த சூழ்நிலைகள்ல உலகத்துல குடும்பத்துல மற்ற இடங்கள்ல இவங்க நடக்க வேண்டிய பாதை எப்படி இருக்கணும் தேவன் கையாள்வார். புரியுதுங்களா? அந்த சொந்தமாக கையாளப்பட்டுனா அதுதான் அர்த்தம். அந்த புது சிருஷ்டிகள் தங்களுடைய சொந்த எண்ணத்துல அவங்க எதுவும் செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க, செய்ய நினைக்கவும் மாட்டாங்க. அவங்களுடைய விஷயம் முழுக்க இன்னொரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கு, தேவன் ஓவர் ரூல் பண்ணுவார். அதாவது கையாழ்வார். அதான் நம்ம தமிழ்ல சொல்ல முடியும், சகோதர சகோதரிகள. அப்ப ஒவ்வொரு புது அதாவது புது சிருஷ்டியினுடைய அந்த அப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் தேவனால் தனிப்பட்ட விதத்தில் கையாளப்படும். கையாளப்படுறது மாத்திரம் இல்ல, அப்படி கையாளப்படும் போது அப்படிப்பட்ட புது சிருஷ்டிகளுடைய வாழ்க்கை அது தேவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கணும், டிலைட், மிகுந்த சந்தோஷத்தையும் திருப்தியையும் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அது இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு இந்த சம்பத்து அப்படின்ற டைட்டில் பொருந்தும். அப்படி வாழ்றவங்க சபை என்பது அவருக்கு தெரிஞ்சதுனால தான் சபைக்கு என்னுடைய சம்பத்துகள் என்று பெயர் கொடுக்கிறார். மாறாக நம்ம அவர் நாம் வந்து அவருக்கு சொத்தா இருக்கிறோம் அப்படின்னோடனே நாம் வேற ஏதாவது மீனிங் நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த அர்த்தத்தோட பார்க்கும்போது இந்த டைட்டில் தேவன் ஏன் சபைக்கு கொடுக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருது, சகோதர சகோதரி. சரி, இந்த மாதிரி இந்த வார்த்தையினுடைய சில விளக்கங்கள் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம படிச்ச மல்கியா 3:17 வசனத்துக்கு வரலாம். ஏன்னா அதுதான் நம்ம ஆதார வசனமாக எடுத்திருக்கோம். இங்க கர்த்தர் கர்த்தர் மற்ற இடங்கள்ல சம்பத்து என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும் சபை தான் என்னுடைய சம்பத்து என்பதை அவர் மல்கியால மாத்திரத்தான் பேசுறார். சோ எனவே நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்கியால அவர் பேசின சில வசனங்கள், அந்த வசனங்களுடைய விளக்கங்கள், அவைகள் சபை எவ்வாறாக சம்பத்தாக இருக்குது என்கிற காரியத்தோட தொடர்புடையதா இருக்குது என்பதை நம்ம ஜஸ்ட் சில நேரம் நம்ம தியானம் செய்ய இருக்கிறோம். சோ முதலாவது நீங்க அந்த ஆதாரவசனம் படிங்க, மல்கியா 3:17.
என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய
சோ என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ இந்த வசனம் நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி அது மல்கியா புத்தகத்துல மாத்திரம் தான் பேசப்படுது. ஏன் இங்க பேசப்படுது, இதோட சபைக்கு என்னென்ன சம்பந்தங்கள் இருக்குது என்பதை சில நேரம் நாம் தியானம் செய்யலாம். பொதுவாகவே வேதாகமத்தில் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு விசேஷம் இருப்பது போல மல்கியா புத்தகத்துக்கும் சில விசேஷங்கள் இருக்கு. என்ன விசேஷங்கள் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம், இது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்கு இல்லைங்களா. சோ அந்த பிளவு மொத்தம் 390 உடைய ஒரு காலப்பகுதி, அது நம்ம ஏற்கனவே பாடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இந்த காலப்பகுதி தேவன் அனுமதிப்பதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு, என்னன்னா தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் செய்த தவறுகள் நிமித்தம் அவரு எப்பொழுதுமே சில நேரங்களில் தீர்க்க தரிசிகளை அனுப்பித்து அவங்களை எச்சரிப்பது வழக்கம். ஆனா இந்த ஒரு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உடைய அந்த இடைப்பட்ட 390 தேவன் இஸ்ரேல் ஜனங்களை சீர்திருத்தவோ எச்சரிக்கவோ எந்த ஒரு தீர்க்க தரிசியையும் அவர் அனுப்பல. மல்கியாவுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்த கடைசி தீர்க்க தரிசி யோவான் ஸ்நானகன் தான். காரணம் இந்த காரியத்தை ஏன் இங்க நம்ம சொல்றோம்னா, அப்ப தேவன் நம்முடைய ஆண்டவருடைய முதல் வருகைக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்களை எச்சரிக்கும்படியும் சீர்திருத்தும்படியும் வழி நடத்தும்படியும் அவர் பயன்படுத்தின கடைசி தீர்க்க தரிசி யோவான் ஸ்நானகன் விட்டுலாம், அது ஆண்டவருடைய முதல் வருகை காலத்துல வந்துடுறார். நான் அதுக்கு முன்னாடி சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி அவர் பயன்படுத்தின கடைசி தீர்க்க தரிசினா அது மல்கியாவா தான் இருக்கிறார். சோ கண்டிப்பா அப்ப இவருடைய புத்தகத்துல சில விசேஷமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் என்று நாம் விசுவாசிக்கலாம். அதே போல இவருடைய தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம படிக்கும் போது முழுக்க முழுக்க இது மாம்ச இஸ்ரேலர்களுக்கு பொருந்தி வருதோ இல்லையோ அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்குரிய அநேக விஷயங்கள் அவர் அங்க பேசியிருக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம அநேக வசனங்கள் படிச்சிருக்கோம், மல்கியா 3:1-2, தன்னுடைய உடன்படிக்கையின் தூதனானவர் வருவார் பாக்குறோம். மல்கியா 4 சூளையை போல் எரிகிற அந்நாள் வரும், நீதியின் சூரியன் தன் செட்டைகளை அவர்கள் மேல் விரிக்கும், அந்த ஒரு பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே எலியா தீர்க்க தரிசியை உங்களுக்கு அனுப்புகிறேன். பாருங்க, இதெல்லாமே 2 காலப்பகுதியோடு தொடர்புடைய தீர்க்க தரிசனங்கள். இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி மல்கியா தீர்க்க தரிசனத்துக்கு மாத்திரம் தான் இருக்கு. சோ அப்போ இந்த ஒரு விசேஷ அம்சங்களை உடைய இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, சபை பார்த்து வேற எங்கேயும் சொல்லாத ஒரு அருமையான ரகசியத்தை சொல்றாரு. என் சம்பத்துக்கள் யாருன்னா என் குமாரனுடைய அந்த மனவாட்டி சபை என்று அவர் சுட்டி காண்பிக்கிறார். அப்ப சகோதர சகோதரிகளை ஏன் இந்த புத்தகத்தில் இப்படிப்பட்ட வசனங்கள் பேசணும், இதுக்கு என்ன தொடர்புகள் என்பதை இப்ப நம்ம ஆராய்ச்சி செய்வதற்கு முன் வரும்போது, பொதுவாகவே மல்கியா தீர்க்க தரிசியினுடைய புத்தகம் நம்ம ஒரு நம்பணும், அது அப்போ இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் மாதிரி தோன்றினாலும் உண்மையிலே அந்த பர்பஸ்க்காக அது எழுதப்படல என்பதை நம்ம ஞாபகம் வைக்கணும். பொதுவாகவே ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டின் விஷயங்கள் அவங்களுக்கு திருஷ்டாந்தங்களா நடந்துச்சு, ஆனா அதுல இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சபைக்கு எச்சரிக்கையா இருக்குதுன்றது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். பட் நம்ம இங்க என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணி காமிக்க வரோம் அப்படின்னா, மல்கியா தீர்க்க தரிசன புத்தகமானது மாம்சீக இஸ்ரேலரோடு தொடர்புடையதாக சொல்லப்பட்ட ஒரு புத்தகமாக தோன்றினாலும் இது ஆவிக்குரிய இஸ்ரவேலரோடு அதிகமாக தொடர்புடைய ஒரு புத்தகம் என்பதை நம்ம ஞாபகம் வைக்கணும். ஏன்னா இந்த ஒரு புத்தகத்தை யார் படிச்சாலுமே அவருக்கு முதலாவது நினைவுக்கு வர்ற விஷயம் என்னன்னா தசம பாகம் மற்றும் காணிக்கை. இது பத்தி தான் அதிகமாக இந்த புத்தகத்தின் முதல் இரண்டு அதிகாரங்களில் கர்த்தர் பேசியிருப்பார். அப்போ ஒருத்தர் சடனா வர்ற முடிவு என்னன்னா இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த சில எச்சரிப்புகள், அவ்வளவுதான். அவங்களுக்கு எச்சரிப்புகள் கொடுக்கணும்னா அவங்களுடைய காலத்திலே கொடுத்து அந்த ஒரு புத்தகத்தை முடிச்சிருக்கலாம். ஏன் இன்னைக்கு சுவிசேஷ வரைக்கும் இந்த புத்தகத்தை கொண்டு வரும் என்ன அவசியம், என்ன பர்பஸ்? கண்டிப்பா அதுலயே நம்ம புரிஞ்சுக்கணும், இது அவங்களுக்காக அல்ல. அதுல சொல்லப்பட்ட தசம பாகம் காணிக்கைகள் குறித்த எச்சரிப்புகள் கூட அவங்களுக்கு அன்னைக்கு லிட்டரலாக எடுத்துக்கொண்டாலும் நேரடியாக எடுத்துக்கொண்டாலும் இவைகள் முழுக்க முழுக்க ஆவிக்குரிய இஸ்ரவேலரோடு தொடர்புடையவை என்பதை ஞாபகம் வைக்கணும் சகோதர சகோதரி. சோ அப்ப இந்த சின்ன பாயிண்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணும்போது பிரதர் இந்த ஒரு பாடத்தை எழுதின சகோதரன் இதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், ஒரு அருமையான உதாரணம் கொடுக்கிறார். என்ன உதாரணம் அப்படின்னா, பொதுவா மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்துல அவர் தசம பாகம் காணிக்கை பத்தி அதிகமா பேசியிருக்கிறார் நாம சொன்னோம் சரிங்களா. ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவருடைய அந்த ஃபோர் நாலேஜ் அந்த முன் அறிவின்படி அவருக்கு நல்லா தெரியும் இந்த பலிகளும் காணிக்கைகளும் தன்னுடைய குமாரனுடைய மரணத்துல என்ன ஆயிரும், என்ன ஆயிரும், நிறைவுக்கு வந்துவிடும். இது தேவன் தான் திட்டம் பண்ணினார், அவருக்கு நல்லா தெரியும். சோ அப்ப வெகு விரைவில் ஒரு 300 வருடங்களுக்கு பிற்பாடு நிறைவுக்கு வர வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி தீர்க்க தரிசனத்தில் அவர் பேசணுன்ற அவசியம் இருக்கா? முடிக்க போற விஷயத்தை பத்தி யாராவது பேசுவாங்களா? அது இன்னும் ரொம்ப காலத்துக்கு இருக்கு, ரொம்ப காலத்துக்கு அது இன்னும் தாண்டித்தான் அது நிறைவேறும் அப்படின்னு சொன்னா அதை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா விரைவில் முடிவடைய போகிற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே தீர்க்க தரிசனத்தில் பயன்படுத்துவது கடவுளுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை நம்ம மனசில் வைக்கணும். சோ இந்த ஒரு சின்ன உதாரணமே நமக்கு போதும், மல்கியா தீர்க்க தரிசனம் அது மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு அல்ல, அது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களோடு அதிகம் தொடர்புடைய வசனங்கள் என்பதை நம்ம ஞாபகம் வைக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விளக்கங்கள் நம்ம மல்கியா புத்தகம் பத்தி பார்த்ததுக்கு பிற்பாடு இப்ப இந்த புத்தகத்துல சபையை தேவன் என் சம்பத்துக்கள் என்று சொல்ல வர்றார்னா இப்ப நம்ம என்ன பாயிண்ட்க்கு வரோம்னா, அப்ப சபைக்கு தேவையான சில நல்ல ஆவிக்குரிய பாடங்கள் இந்த புத்தகத்துல அவர் என்ன பண்ணிருக்கணும், அவர் வச்சிருக்கணும் என்பதை நாம் யோசிக்கிறோம். புரியுதுங்களா நாம் கொண்டு வர வியூ? வேதாகமத்தில் எந்த புத்தகத்திலுமே சபைக்கு சம்பத்து என்கிற டைட்டில் அவர் வைக்கல, மல்கியா புத்தகத்தில் மாத்திரம் அவர் கொடுக்கிறார். சோ நோக்கம் ஏன்னு கேட்டா நம்ம கண்டிப்பா எதுவும் சொல்ல முடியாது. தேவன் எந்தெந்த வசனங்கள் எங்கெங்க வைக்கணும்னு சித்தம் இருக்கிறாரோ அங்கதான் அவர் வைக்கிறார். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இந்த புத்தகத்தில் அவர் வைக்கிறாருன்னா கண்டிப்பா அந்த ஒரு சபையினுடைய சில முக்கியமான ஆவிக்குரிய பாடங்கள் சம்பத்தோடு சம்பத்து என்கிற வார்த்தையோட தொடர்புடைய காரியங்கள் இந்த புத்தகத்துல கண்டிப்பா தேவன் கொடுத்திருக்கலாம் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற் போல இப்போ நம்முடைய ஸ்டடியினுடைய அடுத்த பகுதி என்னன்னா அந்த மல்கியா தீர்க்க தரிசனத்தின் சில 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 வசனங்களை எடுத்து நமக்கு தேவையான நம் ஆரம்பத்திலே சொன்ன வண்ணமாக சில எளிமையான ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கேதர் பண்ணிக்குவீங்க நான் நம்புறேன். அப்போ மல்கியா புத்தகத்தினுடைய சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆவிக்குரிய சிலரோடு தொடர்புடையவை என்பதற்கு அநேக ஆதாரங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் இன்னைக்கு சொல்லி நம்ம நேரம் கடத்த விரும்பல. ஒரே ஒரு விசேஷம் இந்த புத்தகத்துக்கு என்னன்னா கரெக்டா பாபிலோன்ல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் 116 வருஷங்களுக்கு பிற்பாடு எழுதப்பட்டதான் மல்கியா புத்தகம். அதாவது 100 இயர்ஸ் கிராஸ் பண்ணி தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் சுவிசேஷ இயக்கத்துல கிறிஸ்துவின் சபைக்கு அடையாளமா எடுத்தா பாபிலோன் அந்திகிறிஸ்து அமைப்புக்கு அடையாளமா எடுக்கலாம். பாபிலோன்ல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையானது இந்த அந்திகிறிஸ்து அமைப்புல இருந்து உண்மை சபை பிரிக்கப்படுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சோ அங்க பாபிலோன்ல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை ஆகிறதுக்கு காரணம் ஒரு ராஜா கோரேஸ். இங்க அந்திகிறிஸ்து அமைப்புல இருந்து உண்மை சபை பிரிக்கிறது கூட ஒரு ராஜா கோரேஸ்க்கு அடையாளமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது பத்தி ஸ்கிரீன்ல சில வசனங்கள் வரும், அது வேணா நீங்க படிங்க. ஏசையா 44:28
கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பெரிய மனதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான்.
பாருங்க, இது ஏதோ கோரேஸ் குறித்து சொன்ன மாதிரி இருக்குது சகோதர சகோதரிகளே. ஆனா கோரேஸ் பாடம்லாம் நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் நாம் மறுபடியும் சொல்ல விரும்பல. எப்படி கோரேஸ் தோன்றுவதற்கு அந்த ஒரு காலப்பகுதிக்குரிய தீர்க்க தரிசனம் இருந்துச்சோ இங்க கோரேஸ் அது அருமையா யாருக்கு அடையாளமாகிறார்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாகிறார். சோ கோரேஸ் மூலமா பாபிலோன்ல இருந்து உண்மை இஸ்ரேலர்கள் வெளியே வந்தது போல கர்த்தர் இயேசு மூலமாக உண்மை சபை அந்திகிறிஸ்து அமைப்பிலிருந்து பிரிக்கப்படுது. இது எப்போ நடக்குது? கோரேஸ் ராஜாவினுடைய முதல் வருஷம். சோ இங்க கர்த்தர் இயேசு ராஜாவான முதல் வருஷம்னா எத்த சொல்ல முடியும்? பரவாயில்ல, நிறைய பேருக்கு பாடம் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். 1874. சோ ஏன் இவ்வளவு விவரங்கள் சொல்றோம்னா, பாருங்க இதுலயே கூட ஒரு சின்ன ஒப்புமை வருது. பாபிலோன்ல இருந்து விடுதலையானதுக்கு ஒரு 100 இயர்ஸ், 100 வருடங்கள் கடந்து எழுதப்பட்ட புத்தகம் மல்கியா. நிச்சயத்துக்கு சுவிசேஷம் கொண்டு வந்தீங்கன்னா, பாபிலோன்ல இருந்து கர்த்தர் இயேசுவின் 2 வருகை காலத்துக்கு அப்புறம் பிரிக்கப்பட்ட உண்மை சபைக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்புகள் அடங்கிய புத்தகம் கண்டிப்பா எதுவா இருக்கணும்னா மல்கியா. அந்த ஒப்புமை நீங்க புரிந்து கொள்வீங்க நம்பர். சரியா, அது கூட 100 இயர்ஸ் வருது, 100 வருஷங்கள். அது நம்ம ரொம்ப ஆழமா போகணும். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம புரிஞ்சுட்டா போதும். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம கொடுக்கலாம். இந்த மல்கியா புத்தகம் அது மாம்சிக இஸ்ரேலர்களுக்கு சொல்லப்பட்ட மாதிரி தோன்றினாலும் அது அவர்களுடையது அல்ல. இது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய இஸ்ரேலர்களோடும் அவர்களுடைய ஆவிக்குரிய பாடங்களோடும் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம். சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வைத்துக் கொண்டு, இப்போ மல்கியா புத்தகத்தில் இருக்கக்கூடிய சபை சம்பந்தமான அந்த ஆவிக்குரிய பாடங்கள் பற்றின வசனத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். சோ கடந்து செல்லும் போது முதலாவது நீங்க எந்த வசனம் வரலாம்னா, மல்கியா 1:2. மல்கியா 1:2.
நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள்.
போதும். சோ இந்த வசனத்திலிருந்து நம்முடைய ஸ்டடி நாம் ஆரம்பிக்கிறோம். பாருங்க, அந்த புத்தகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் வசனமே எப்படி இருக்குதுன்னா, இது கூட ஒரு ஒப்புமை தான். இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்து கர்த்தர் சில நல்ல விஷயங்கள் சொல்றாரு, சில தவறுகள் சுட்டி காண்பிக்கிறாரு. அந்த வசனம் மறுபடியும் படிங்க, மல்கியா 1:2.
நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள்.
பாருங்க, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். அப்போ புத்தகமே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சில கேள்விகளோட. யார் யார்கிட்ட கேட்கிற கேள்விகள்? தேவன் அந்த மாம்சிக இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட கேட்கிற கேள்விகள். ரொம்ப அருமையா புரிந்து கொள்ளலாம். சோ இந்த புத்தகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன்ல இருந்தே நமக்கு என்ன ஒரு பாயிண்ட் புரியுதுன்னா, இந்த புத்தகம் முழுவதும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களிடம் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடங்கள்னு சொன்னாலும், இன்னும் கொஞ்சம் ஆழமா சொன்னோம்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில தவறுகளை சுட்டி காண்பித்து அந்த தவறுகள்ல இருந்து வெளியே வருவதற்கான சில வழிகளை அவர் அங்க காண்பிக்கிறார். அதான் நாம் புரிஞ்சுக்கோ. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேள்வி, அவர் முதல் கேள்வி கேட்கிறாருன்னா, நான் உங்களை சிநேகித்தேன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன், ஆனா நீங்க என்கிட்ட பதில் கேட்கறீங்க. என்ன கேள்வி கேட்கறீங்கன்னா, அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்று கேட்கிறீர்கள் என்று அங்க கர்த்தர் வசனம் சொல்றார். சோ சகோதர சகோதரிகளே, இது நீங்க லிட்டரலா எடுத்தீங்கன்னா, இஸ்ரேல் அந்த ஒரு பாபிலோன்ல இருந்து விடுதலையாகி 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த புத்தகம் எழுதும் போது இஸ்ரேலோட கண்டிஷன் வேற. அவங்க அந்த தேவாலயம் கட்டுற வேலையிலையும் அதை பாதுகாக்கிற வேலையிலையும் ரொம்ப பிஸியாகி ரொம்ப சோர்வடைந்திருந்த தருணம் அது. அந்த தருணத்துல கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்லும் போதுதான் அவங்க பதிலுக்கு இப்படி கேட்டாங்க, நான் உங்களை சிநேகித்தேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சிநேகித்தீங்கன்னா எங்களுக்கே எவ்வளவு துன்பம் வருது, எங்களுக்கே எவ்வளவு கஷ்டம் வருது, இதோ உங்களை மகிமைப்படுத்தும்படிதான் ஆலயம் கட்டுறோம், எங்க கட்ட விடுறாங்க, வந்து வந்து இடிச்சு போடுறாங்க. ஒருவேளை உங்களுடைய அன்பு உங்களுடைய உண்மையான சிநேகம் எங்க மேல இருந்திருந்தா, இந்நேரம் உங்களுக்கான ஆலயம் கட்டி இந்நேரம் எங்க தேசத்துல நாங்க சந்தோஷமா இருந்திருப்போமே. அப்படி இல்லைன்னாவே இதுலயே தெரியலையா நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பு என்னன்னு. இதுல நீங்க எங்க மேல அன்பு வேற காமிச்சுக்கிறேன்னு சொல்றீங்க. இப்படின்னு என்ன பண்றாங்கன்னா கேக்குறாங்க. வசனம் ரொம்ப ஜென்டிலா இருக்கு, ஆனா சம்பவத்தோட கோட் பண்ணும் போது வசனங்கள் வித்தியாசமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ சகோதர சகோதரிகளே, இது அவர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வசனம். சோ இதுல நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்? நாம் முதலே சொல்லிட்டோம், சில வசனங்கள் அதாவது அந்த மாம்சிக இஸ்ரேலர்கள் கிட்ட இருக்கிற குறைகளை குறித்து சுட்டி காண்பித்து சில வசனங்கள், அந்த வசனங்கள் இருக்கக்கூடிய சில எச்சரிப்புகள் பாடங்கள் தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்கிறோம். இப்ப அவர் மாம்சிக இஸ்ரேலர்கள் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு, அந்த விஷயத்த அவங்க மறுத்து பேசுறாங்க. இவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் உங்க மேல அன்பு வச்சேன். அவங்க மறுத்து பேசின விஷயம் என்னன்னா, எப்போ என் மேல அன்பு வச்சீங்க, இதோ பாருங்க எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க, இதுவா நீங்க வச்ச அன்புக்கு அடையாளம் அப்படி கேட்டான். சோ இது ஆவிக்குரிய சிலருக்கு சில அருமையான பாடங்கள். அதுவும் பர்டிகுலரா இந்த 2 வருகையின் காலத்துல அறுவடை நாட்கள்ல கடைசி காலத்துல வாழ்கிற ஆவிக்குரிய சிலர்களுக்கு சில அருமையான பாடங்களை அது தரு. கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் அறிந்தபடி அநேக சத்திய பாடங்களை நம்ம கேட்டிருக்கிறபடி, புது சிருஷ்டியாக இந்த ஓட்டத்தை துவங்கினதிலிருந்து நமக்குன்னு சில உபத்திரவங்கள் சில சோதனைகள் வர்த்தா செய்யும். அது எந்த சூழ்நிலையிலும் எந்த உருவத்திலும் அது நம்மை வந்து சந்திக்கும். சோ சந்திக்கும் போது அது நம்மை பலவீனங்களுக்குள்ள கொண்டு போகலாம், சோர்வுகளுக்குள்ள கொண்டு போகலாம், மிகப்பெரிய வருத்தங்களுக்குள்ள வந்து கொண்டு போகலாம். அப்படிலாம் கொண்டு போகும் போது சேம் நமக்குள்ள கூட இஸ்ரேல் ஜனங்களுடைய கேள்வி மாதிரியே இருதயத்தில் ஒரு கேள்வி நமக்கு கூட எழும்புது. என்ன கேள்வி அப்படின்னா, உண்மையிலேயே நாம் வந்து சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிறோமா, ஏதோ மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும், மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் வந்துட்டோம். ஆனா வந்துட்டா கூட நடக்கிற சுற்றி நடக்கிற விஷயங்கள் நமக்கு நம்பிக்கையில ஒரு தளர்வை வந்து ஏற்படுத்துது. இதெல்லாம் நம்ம பலவீனங்களை கடந்து ஓடி அந்த வாய்ப்பு அடைஞ்சிட முடியுமா? நமக்கும் அந்த வாய்ப்புக்கு சம்பந்தம் இருக்கா? இப்படிலாம் கூட கேள்விகள் வரும். இன்னொன்னு, சில சந்தேகங்கள் எப்படி வரும்னா, நம்ம வந்து அந்த சரியான பாதையில போயிட்டு தான் இருக்கிறோமா, இல்ல சத்தியம்னு சொல்லி உண்மை ஏதோ ஒண்ணு இருக்கு பொய்யை நம்பி நம்ம போயிட்டு இருக்கிறோமா? இப்படிலாம் கூட கேள்விகள் அங்க வரும். அது மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனை குறிச்சு கேட்க மாட்டோம், ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் இல்ல. அவர் காண்பிச்ச கிருபை இறக்கத்துக்கே நம்ம எப்பயோ சரண்டர் ஆயிட்டோம். ஆனா கூட மனசுல சில எண்ணங்கள் வந்து வரும். தேவன் நம்ம மேல அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், கருணை உள்ளவர் தான், நிறைய வசனங்கள்ல படிக்கிறோம். ஆனா ஏன் இவ்வளோ ஒரு எண்ணத்துக்குள்ள, இவ்வளோ ஒரு சோதனைக்குள்ள அவர் கொண்டு போறார் என்ற கேள்வி வந்து கண்டிப்பா நமக்கு வரும். இதெல்லாம் தியரியா பேசலாம், பட் பிராக்டிக்கலா அதுக்குள்ள போறவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா புரியும். தன்னுடைய வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது மத்தவங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ கண்டிப்பா தன்னுடைய வாழ்க்கையில அவர் எப்படித்தான் ஆவார்னா, இந்த கேள்வியோ அல்லது இந்த ஒரு எண்ணத்துக்குள்ளேயோ அவர் போகத்தான் செய்வார். காரணம், அந்த பாதிப்பு அப்பதான் அவர் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார், ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார், உணர்வதற்கு அவர் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது மத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றோம், ஆனா நம்மை தேற்ற முடியலையே, நம்மை பலப்படுத்த முடியலையே, உண்மையிலேயே நாம் சரியான பாதையில தான் போறோமா? எக்கச்சக்கமான சந்தேக கேள்விகள் நம்முடைய சிந்தையை சுற்றி அங்க உருவாகும். இது ஆவிக்குரிய சீரியல்களுடைய நிலைமை. சோ இந்த நிலைமை ஏன் நம்ம இந்த வசனத்தோட கம்பேர் பண்றோம்? அங்க மாம்சிக சீரியல்கள் நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு. நமக்கு சிந்தையில போராட்டம், அவங்களுக்கு ஃபுல்லாவே மாம்சிக விதமாகவே போராட்டங்கள் இருந்துச்சு. தேவனுடைய ஜனங்கள்னு நல்லா நம்பிக்கை இருக்கு, அவர் கொடுத்த மோசையின் பிரமாணங்கள் கையில தான் இருக்கு. ஆனா கூட என்ன கேள்வினா, நீங்க எப்போ எங்களை சிநேகித்தீங்க அப்படித்தான் கேட்டான் சகோதர சகோதரிகளே. அப்போ ஆனா தேவன் என்ன சொன்னாரங்க, நான் உங்களை இன்னும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த வசனம் படிங்க, மல்கியா 1:2. மல்கியா 1:2,
நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீங்க?
நான் உங்களை நான் என்னத்தான் பண்றேன், சிநேகிக்கிறேன், நான் உங்களை அன்பு செய்யறேன்னு தான் சொல்றேன். இது அந்த மாம்சிக சீரியல்களுக்கு சுத்தமா புரியல. அன்புள்ள தேவனுக்கு ஜனங்களா இருந்தா இப்படித்தான் நமக்கு நடக்குமா என்று தான் அவங்க சந்தேகத்தை கேட்டாங்க. சரி, இது அவங்களுடைய நிலைமை. இப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஒரு எச்சரிப்பு, ஒரு பாடம் என்று வரும்போது நம்ம இங்க என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, சகோதர சகோதரிகள, இந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கும் அந்த இஸ்ரேலர்கள் போன்ற சூழ்நிலை ஏற்படும் போது நமக்கும் இந்த மாதிரி முறுமுறுப்புகள், சந்தோஷங்கள், சந்தேகங்கள், சூழ்நிலைகள் என்று ஏற்படும் போது நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். ஆனா வந்தா கூட நம்மை பலப்படுத்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, இன்னும் தேவன் நம்மளை என்னத்தான் பண்றார், சிநேகிக்கிறார், அன்பு செய்கிறார் என்றுதான் நம்ம உணர்ந்துக்கணும். சிநேகிக்கிறார், அன்பு செய்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை விசுவாசம் நம்முடைய இருதயத்துல கண்டிப்பா இருக்கணும் சகோதர சகோதரிகள். சபை வந்து அந்த நம்பிக்கை காண்பிப்பாங்க. எப்ப ஏற்பட்ட சூழ்நிலைக்குள்ள தேவன் அனுமதிக்கும் போதும் இப்படிப்பட்ட நம்பிக்கை வந்து உண்மை சபை அங்க காண்பிப்பாங்க, சரிங்களா? ஆனா இப்படி நம்ம பதில் சொல்றது அவ்வளவு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது. முதல் கொஞ்சம் ரீசனபிளா பேசலாமே, எப்படி சோதனைகள் மத்தியிலேயும் கர்த்தருடைய அன்பு சிநேகிதம் நம்ம மேல இருக்குதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், புரிந்து கொள்கிறோம். ஏதாவது ஒரு காரணம், கண்டிப்பா ரீசனபிளான ஒரு பாயிண்ட் இருக்கணுமே, அந்த காரணம் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் என்று நம்ம யோசிக்கும் போது நமக்கு பரிச்சயமான வசனம் இருக்கு இல்லைங்களா, அப்போஸ்தலர் ஆகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகளுக்குள்ள கடந்து போகும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:27 ஸ்கிரீன்ல வராது, படிங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14:27,
அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவர செய்து தேவன்
22
சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
பாத்தீங்களா, அப்போஸ்தலர் பவுல் வாழ்க்கை கூட இதே மாதிரிதான். நாம படுற கஷ்டங்கள் கூட அவர் படல, அதெல்லாம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு மேல அவர் வாங்கினார். வாங்கும் போது அவரை பார்த்து சிலர் ஆச்சரியப்பட்டாங்க, என்ன தேவனுடைய உண்மையான ஊழியக்காரன்னு சொல்றாரு, ஆனா வாழ்க்கையில சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது, உடல் முழுக்க காயம், அடி ரத்தம், சாகுற மாதிரி அடி வாங்கிட்டு இவர் எப்படி நம்ம நம்புறது உண்மையான ஊழியக்காரன்? ஆரம்பத்துல விசுவாசத்துல வந்த சீஷர்களுக்கு அப்போஸ்தலனை குறித்து அநேக சந்தேகங்கள் வந்தப்போ அவங்களுக்கு இந்த விஷயத்தை விளக்கும்படி அவர் கொடுத்த பதில் தான், அப்படி நீங்க சந்தேகிக்க வேணாம், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய்த்தான் என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். இதுக்கு அநேக முறை நம்ம விளக்கம் பார்த்திருக்கிறோம். இதுக்கு பதில் ரசல் விளக்கம் கொடுக்கும் போது, ஏன் அப்போஸ்தலர் போல் இப்படி ஒரு சத்தியம் சொல்றார் அப்படின்னா, உபத்திரவங்களும் சிச்சைகளும் சோதனைகளும் பரிசுத்தவான்களுக்கு அவசியம், அதுதான் அவங்க அடைய போற ஒரு ராஜரீக நிலைமை, அந்த நிலைமைக்கு தேவையான சில ராஜரீக குணாதிசயங்கள், அந்த ராஜரீக குணாதிசயங்களே அவங்களுக்குள்ள உருவாக்குது. எது அப்படின்னா, அவங்க கடந்து வருகிற இந்த சோதனைகள், கடந்து வருகிற இந்த அனுபவங்கள். ஒரு ஒரு வருடம் சோதனைக்குள்ள போயிருக்கிற புது சிருஷ்டியையும், அதே ஒரு வருட அளவுல சோதனைக்குள்ளா போகாத ஒரு புது சிருஷ்டியும் கொஞ்சம் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாவே, தப்பா நினைச்சிட வேணாம் நம்மையும் பிறரையும் கம்பேர் பண்றதுக்கு, ஒரு வேலை உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாவே ரெண்டு பேருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலையும் வித்தியாசம் இருக்கும், ரெண்டு பேருடைய ராஜரீக குணலட்சணங்கள் வளர்ச்சியிலையும் பெரிய வித்தியாசம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும், அதுல மாற்றமே இல்லை. அந்த சத்தியம் தான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, உபத்திரவங்களும் சோதனைகளும் வருது வருதுன்றதுக்காக என்ன நினைச்சிடாதீங்கன்னா, தேவன் கைவிட்டார் நினைச்சிடாதீங்க. தேவன் நீங்க அடைய போற மகிமைக்கு வந்திருக்கிறீங்க, வரும்போதே என்ன சொல்லிட்டீங்கன்னா, என்னால இதனால் அடைய முடியாது, தயவு செஞ்சு வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்ப தேவன் அதை கூட பொறுப்பெடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, அந்த ராஜரீக நிலைமையை அடைவதற்கு உங்களுக்குள்ள வளர வேண்டிய சில ராஜரீக குணலட்சணங்களை உருவாக்குவதற்கு அவர் இப்ப ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில. அந்த ஸ்டெப்ஸ் தான் என்னன்னா, இந்த சோதனைகள், சிச்சைகள். இதைத்தான் போல் சுருக்கமா சொன்னாரு, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய்த்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். சோ இந்த பாயிண்ட் ஏன் இங்க கம்பேர் பண்றோம் அப்படின்னா, அப்ப மல்கியாவினுடைய வசனத்துல நம்ம படிக்கும்போது, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த ஏற்பட்ட சோதனைகள் அவங்களால ரியலைஸ் பண்ண முடியல, ஏன் வருது, இதன் மத்தியில தேவன் அன்பு காண்பிக்கிறார்னா எப்படி புரிய முடியல. பட் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் இதை பத்தின அறிவு உள்ளவங்களாக கண்டிப்பாக இருக்கணும், நாலேஜ் அது வந்து அவங்க கண்டிப்பா பெற்றுக்கொண்டிருக்கும். என்ன நாலேஜ்னா, இந்த சோதனைகள் நமக்கு அவசியம், இதன் மத்தியில தேவன் நம்ம மேல அன்பா தான் இருக்கிறார், நம்ம மேல சிநேகித்து தான் இருக்கிறார். எப்படின்னா, இது அவர் மேல அன்பு வச்சதுனால தான், நம்மை அவர் உயர்த்தணும்னு விருப்பப்பட்டதுனால தான் இதை அனுமதிச்சிருக்கிறார். அப்படி அனுமதிக்கும் போது தான் நமக்குள்ள ராஜரீக குணலட்சணங்கள் உருவாகுது. இந்த சிந்தை, இந்த அறிவு, இந்த நாலேஜ் ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்குள்ள இருக்கணும். இது இல்லாம சோதனைகளை ஒருத்தர் ஃபேஸ் பண்ணார் அப்படின்னா, அது கண்டிப்பா பலன் தரக்கூடிய வகையில அவருடைய வாழ்க்கையில இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது. சோ மல்கியா 1:2 அந்த வசனத்துக்கான ஒரு சின்ன விளக்கம், ஆவிக்குரிய சீலர்களுக்கான ஒரு சின்ன பாடம். சகோதர சகோதரிகள், ஆரம்பத்திலே மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன், நான் எதுவும் டீப்பா பேச முடியாது, ஏன்னா நம்ம நிறைய வாங்கிட்டோம். அதனால சின்ன சின்ன எளிமையான ஒரு சின்ன பாடங்களை மாத்திரம் நம்ம இந்த சம்பத்துகள் தொடர்பாக கற்றுக்கொள்கிறோம். பாருங்க, இந்த மல்கியா புத்தகம் ஃபுல்லாவே படிச்சீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற குறைகள் காமிப்பாரு, அவங்க மறுத்து பேசுறத காமிப்பாரு. அப்படின்னா என்னன்னா, இது அவங்க கிட்ட பேசினது இல்லைன்னு நாம் சொல்லிட்டோம், ஆவிக்குரிய சிலராகிய சபை அவருடைய சம்பத்துக்களா இருக்கிறதுனால உங்ககிட்ட என்னென்ன இருக்கணும், என்னென்ன நான் குறையா காண்பிக்கிறேன், நீங்க கவனித்துக் கொள்ளுங்க என்று நமக்கு சொல்லும் ஒண்ணமாக மல்கியால் அப்படி எழுதியிருக்கிறார். அது வந்து நம்முடைய சிந்தையில அங்க கொண்டு வரும். அதுக்குதான் முன்னாடி இவ்வளவு விளக்கங்கள் நாம் கொடுத்தோம். சரி, இப்போ அடுத்த வசனத்துக்குள்ள நாம் போலாம். அதே வசனத்தில் இன்னொரு பார்ட் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. மல்கியா 1:2 படிங்க.
நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன்.
பாத்தீங்களா, எப்படி சிநேகித்தீர்கள் கேட்டப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மெத்தட் வைக்கிறார். அந்த மெத்தட்ல கூட ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு, அதை நம்ம பார்த்துட்டு நம்ம போலாம். எப்படி சிநேகித்தீங்கன்னு அவங்க கேட்டப்போ அவர் சொன்ன பதில் என்னன்னா, இதுக்கு நான் எவ்வளவோ உதாரணம் கொடுக்க முடியும், பட் பரவாயில்ல உங்களுக்காக ஒரு உதாரணம் கொடுக்கறேன். என்ன உதாரணம்னா, ஏசா யாக்கோபு பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட இரண்டு பாத்திரங்கள். அந்த பாத்திரங்களை அவர் முன்னாடி கொண்டு வர்றார். கொண்டு வந்து என்ன சொல்றாருன்னா, ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். இது என்ன, ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய அந்த ஒரு பரிசுத்தாவின் காலத்துல இல்லாததுனால இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்லை, அது அவங்களுக்கான தருணமும் இல்லை. ஆனா கண்டிப்பா ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் தேவன் உதாரணம் காமிக்கிற இந்த மெத்தடோட அர்த்தம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும். இப்ப ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் கிட்ட கூட தேவன் அன்பு காமிக்கிறார் பல சோதனைகள் மத்தியில, விளக்கமா பார்த்துட்டோம். பட் என்னன்னா, இன்னொரு அடிஷனலா ஒரு பாயிண்ட் கொடுக்கிறாரு, நான் உங்க மேல எந்த மெத்தட்ல அன்பு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு முன் மாதிரியை வந்து பாத்திரங்களை வந்து இங்க ஆவிக்குரிய இஸ்ரேலர் முன்னாடி தேவன் வைக்கிறார். அந்த ரெண்டு பாத்திரங்கள் என்னன்னா, ஒன்னு ஏசா யாக்கோப். சோ இதுல என்ன பாடம் இருக்கு கொஞ்சம் கவனிங்க, ஒரு அருமையான நிழல். ஏசா யாக்கோப் இவங்க ரெண்டு பேரோட அம்மா யார், ரெபேக்கால் இல்லீங்களா? சோ ரெபேக்கால் நம்ம அடிப்படை பாடங்களே கேட்டிருக்கிறோம், யாருக்கு ஒரு அருமையான முன்னடையாளம். சபை ரெபேக்கால்குள்ள வளர்க்கிற ரெண்டு சிருஷ்டிகள், ரெண்டு குழந்தைகள். சபைக்குள்ள வளர்க்கிறன்னு சொல்ல முடியாது, இருக்கிற ரெண்டு விஷயங்கள். யார் எது சொல்லலாம், அவங்கதான் ஏசா யாக்கோபு. ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன நிழல் தான். என்ன சொல்லலாம், கிறிஸ்துவின் சபைக்குள்ள என்ன ரெண்டு இருக்கு பாருங்க, யாக்கோபு ஏசா. இந்த நிழலை வச்சே கூட எடுக்கலாம். யாக்கோபு யாருனா தேவனுடைய திட்டத்தின்படி நடந்த மனுஷன். ஏசா யாருனா தேவனுடைய திட்டத்திற்கு கொஞ்சம் விலகினவர் அல்லது வழி விலகினவர், அப்பாற்பட்டவர் என்ற வார்த்தைகள் நாம் கொடுக்கலாம். இப்ப ரெண்டு வார்த்தைகள் கொடுக்கும்போது இதுல இருந்தே ஏசா யாக்கோபு யாருன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். பொது சாரி சபைக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒருத்தர், தேவனுடைய வழிகளுக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய ஒருத்தர், யாரா இருக்கலாம் ரெண்டு பேர்? மத்தியான நேரத்தில் இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டீங்கன்னா நாங்க ஏற்கனவே பசியா இருக்கிறோம். இல்ல நீங்க வேற பசி என்ன நல்லா தூண்டி விடுறீங்க. சரி சகோதர சகோதரிகள, ஒன்னு பழைய சிந்தை, இன்னொன்னு புதிய சிந்தை. சோ யாக்கோபு யாருக்கு அடையாளம்னா புதிய சிந்தை. இங்க வார்த்தை என்ன வருது? நான் ஏசாவை வெறுத்தேன் பட் யாரை சிநேகித்தேன். நல்ல மெத்தட். புது சிருஷ்டிகளுக்கு தேவன் அன்பு காமிக்கிற மெத்தட், சாரி சபைக்கு தேவன் அன்பு காமிக்கிற மெத்தட் என்னன்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு சிந்தையில புது சிந்தையை வளர்க்கறதுக்கு அவங்க எடுக்கிற பிரயாசங்கள் அதை பார்க்கிறார். பார்க்கும்போது பரவாயில்ல, பலவீன மாம்சத்தில் என்னுடைய உதவிகள் கிருபைகள் இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு சின்ன அளவுல முயற்சிகள் எதிர்பார்க்கிறேன். அந்த முயற்சிகளை நீங்க என்ன பண்றீங்க? கொடுக்குறீங்க. இதனாலேயே என்னுடைய அன்பு உங்க மேல இருக்கு, என்னுடைய சிநேகம் உங்க மேல இருக்கு. அந்த புது சிருஷ்டி மாத்திரம் தான் நான் பார்க்கறேன். ஏசாவை நான் என்ன பண்றேன்? வெறுக்கிறேன். யாக்கோபோ நான் என்ன பண்றேன்? சிநேகிக்கிறேன். எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான நிழல் ஒரு சின்ன தீர்க்க தரிசனத்துல ரொம்ப அழகாக தேவன் வச்சிருக்கிறார். ஆனா பொதுவா நாம் தீர்க்க தரிசன புத்தகத்தை தீர்க்க தரிசன பார்வையோட தான் பாக்குறோம். அதுல இருக்கக்கூடிய எல்லா வசனங்களும் எதிர்காலத்துக்குரியவை என்று மாத்திரம் தான் நாம கண்ணோட்டம் நோக்குறோம். ஆனா கண்டிப்பா அப்படி கிடையாது. தீர்க்க தரிசன புத்தகங்களுக்குள்ள ப்ராபசிஸ் தீர்க்க தரிசனங்களும் இருக்குது, அதே நேரம் ஆவிக்குரிய லெசன்ஸ் ஆவிக்குரிய பாடங்களும் இருக்குது. அது கண்டிப்பா சிந்தையில வைக்கணும். சோ அப்போ சகோதர சகோதரிகளே, இரண்டாம் வசனத்தினுடைய ஒரு சின்ன விளக்கம், அந்த வசனத்துல தேவனுடைய சம்பத்தா இருக்கிற சபைக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான எச்சரிப்பு, ஒரு அருமையான பாடம், தேவனுடைய அன்பை கற்றுக்கொள்கிற ஒரு அருமையான ஒரு நிலைமை, இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, அப்போ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுட்டு சகோதர சகோதரிகளே, அந்த பழைய சிருஷ்டி புது சிருஷ்டிக்கு வேணா ஒரு வசனம் நீங்க படிங்க. கலாத்தியர் 5:17.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது.
திஸ் டூ ஆர் கான்ட்ரரி தி ஒன் டு தி அதர். ரெண்டுமே கான்ட்ரரியா இருக்கு. அந்த ஏசா யாக்கோபு நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சூட்டபிள் ஆகும். ஏசாவுக்கு என்னைக்காவது யாக்கோபு பிடிக்குமா? யாக்கோபுக்கு என்னைக்காவது ஏசாவத்தை பிடிக்குதா? பிடிக்கிறது இல்ல. அவங்களுக்குள்ள உண்டான அந்த பிரச்சனைகள், சபைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய சிந்தை புது சிந்தைக்குள்ள உருவாக்குகிற அந்த போராட்டங்களுக்கு ஒரு அருமையான முன்னடையாளமாக நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. ஆனா தேவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாருன்னா ஒரே காரணம், நமக்குள்ள அவருடைய ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த சிந்தை உள்ள இருக்குது. என்னுடைய ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட சிந்தை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நான் கண்டிப்பா அன்பு நான் உங்கள் மேல செலுத்துறேன். கண்டிப்பா இல்ல, சந்தோஷத்தோட நான் அன்பு செலுத்துறேன். இதான் தேவன் சொல்லக்கூடிய ஒரு வசனம். சகோதர சகோதரிகளை நீங்கள் புரிந்து கொள்வீங்கன்னு நான் நம்புறேன். அப்போ இப்ப அடுத்த வசனத்துக்கு நாம் போலாம். மல்கியா 1:7. மன்னிக்கணும், 1:6. ஒரு சில வசனங்கள் மாத்திரம் தான் இந்த புத்தகம் முழுவதும் நம்ம விளக்குறது இல்ல. ஏன்னா அதுக்கு நம்முடைய நோக்கமோ அல்லது அதற்கான காலமோ நமக்கு கிடையாது. ஜஸ்ட் சில வசனங்கள், அதுல இருந்து ஆவிக்குரிய பாடங்கள் மாத்திரம் தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இப்ப மல்கியா 1:6 நம்ம வரலாம்.
குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார்.
பாருங்க, இது கூட மாம்சிக இஸ்ரவேலர்கள்கிட்ட பேசப்பட்ட வார்த்தை. ஆனா நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம், இது அவங்களுக்குரியதல்ல. இது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு வசனமாக இருக்குது. இப்ப இந்த வசனத்துல இது ரொம்ப கொஞ்சம் சென்டிமெண்டலான வசனமும் கூட. அடிக்கடி நம்ம இந்த வசனங்கள் படிக்கும் போது, ஐயோ தேவனுக்கு நாம் எவ்வளவு முறை உண்மை இல்லாமல் நடந்திருக்கிறோம் என்று நம்மை உணர்வது நம்முடைய வழக்கம். ஆனா இந்த வசனம் கொஞ்சம் இப்போ ஆழமாக நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இங்க இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கிறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட இல்ல, யார்கிட்ட தான் அவர் கேட்கிறார். அந்த வார்த்தையை படிக்கிறீங்களா மறுபடியும், 1:6.
குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார்.
பாருங்க, இந்த கேள்வி இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட இல்ல, பர்டிகுலரா யார் மேல வருது? ஆசாரியர்கள். சோ பைபிள் ஆசாரியர்கள் நமக்கு தெரியுமே, யார் கிடையாது? உங்களுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். சபை பத்தி நாம் அங்க படிக்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ கண்டிப்பா இது சபை கிட்ட பார்த்து கேட்கப்படுகிற கேள்வி என்பதை நம்ம ஞாபகம் வைக்கிறோம். என்ன கேள்வி கேட்கிறார்? குமாரன் தன் பிதாவுக்களையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? கொஞ்சம் வித்தியாசமான வசனமா தான் இருக்கு. இன்னைக்காவது புது சிருஷ்டிகளா வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனை கனவீனப்படுத்தும்படியா நடந்திருக்கிறோமா? பொதுவா நான் பிதாவானால் என் கனம் எங்கேன்னு எப்பதான் தேவன் கேட்க முடியும்? பிதாவை கனப்படுத்த கனவீனப்படுத்தும்படியாக நடந்து கொள்ளும் போது தான் கேட்க முடியும். அப்ப அந்த கேள்விதான் நம்ம கேட்கிறோம். இப்படி ஒரு கேள்வி நம்ம கிட்ட கேட்கிறாருன்னா அந்த மாதிரியான நடவடிக்கை நமக்கு இருந்திருக்குதா? உடனே நாம் நினைக்க வேணாம், ஆமபதர் பலவீனத்தில் அடிக்கடி தவறு செய்யறமே, பாவம் செய்யறமே, அப்ப அதெல்லாம் நம்ம அந்த பிதாவை கனவீனப்படுத்தும்படியா தான் நடந்து கொள்கிறோம். அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனது பேசிக். பட் அந்த அந்த கோணத்துல நாம் அதை திங்க் பண்ண வேணாம் சகோதர சகோதரிகளை. பிதாவை கனவீனம் பண்றோம், பண்றோமா இல்லையான்னு கேட்டா ஆமாம் தான் நம்ம சொல்லி ஆகணும். பட் என்ன மெத்தட்ல, எந்த முறையில, எப்படி என்பது கூட நம்ம அங்க பார்க்கணும் சகோதர சகோதரிகளை. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம அங்க பார்க்கும் போது எப்படி நம்ம அங்க பிதாவை கனவீனம் பண்ணுகிறோம் என்று அவர் அங்க சொல்றாரு அப்படின்னா, அதுல நீங்க 11வது வசனம் வாசிங்க.
சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும்.
இது ராஜ்யத்துல ஜனங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை பத்தி பேசுற வசனம். அது நம்ம நிறைய விளக்கமா இப்ப பாக்க வேணாம். அதாவது சொல்றாரு இல்லீங்களா, என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். அது இப்ப கிடையாது, எல்லா ஜாதிகளுக்குள்ள அவருடைய நாமம் மகத்துவம் எல்லாம் இல்ல, அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. பட் இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுகிற அந்த காலப்பகுதி எதுனா வரப்போற தேவனுடைய ராஜ்யம், அப்பதான் அந்த ஜாதிகளுக்குள்ளே அவருடைய நாமம் எப்படி இருக்கும், மகத்துவமா இருக்கும். ஏன் பிரதர் இப்ப இந்த வசனத்தை காண்பிச்சீங்க அப்படின்னு கேட்டா, பாருங்க ராஜ்யத்துல தேவனுடைய நாமம் மகத்துவமா இருக்கும். காரணம் என்னன்னு நம்ம கேட்டா அங்கத்தான் நம்ம யோவான் 4வது அதிகாரத்துல படிக்கிறோம் இல்லீங்களா, சகலமும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் என்ன பண்ணணும், வசனம் படிக்கிறோம் இல்லீங்களா, தொழுது கொள்கிறோம், தொழுது கொள்ள வேண்டும் கர்த்தர் சொன்ன அந்த அறிவுரை. இந்த அறிவுரைப்படி ஜனங்கள் எப்பத்தான் நடப்பாங்க, ராஜ்யத்துல நடப்பாங்க. அப்படி ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ளும் போது ஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் என்ன ஆகப்படும், மகிமை மகத்துவப்படுத்தப்படும். இது ராஜ்யத்துல. பட் இப்ப நம்ம 6வது வசனத்துல என்ன படிச்சோம், அவர் ஆசாரியர்கள் பார்த்து கேட்கிறார், பிதாவானால் என் கனம் எங்கே? என்ன மீனிங்ல கேட்க வர்றாருன்னா, ராஜ்யத்துல ஜனங்களை நான் என்னை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற நிலைமைக்கு நான் வழி நடத்துவேன், ஆனா இப்பவே உங்களை நான் செலக்ட் பண்ணிருக்கிறேனே, கனம் எங்க அப்படின்னா, அவங்க கிட்ட எதிர்பார்க்கிற அதே குவாலிட்டிஸ் தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். அதே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டிய ஒரு இருதயத்தை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். எங்க போச்சு அந்த இருதயம்? அதான் கேள்வி கேட்கிறேன். இது உங்களுக்கும் பொருந்தும் நமக்கும் பொருந்தும். அந்த ஒரு இருதயம் இல்லாமல் ஒருவேளை நம்ம செயல்படும் போது அதை நம்ம எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, பிதாவை கனவீனப்படுத்தும் ஒரு செயலாக நாம் அங்க எடுத்துக்கொள்ளலாம். சோ இது கூட நம்ம நிறைய உதாரணங்கள் வாழ்க்கையினுடைய நடைமுறைகள் நம்ம பேசலாம், ஆனால் அதுக்கு நமக்கு அது நமக்கு இப்ப வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. சோ பொதுவாகவே பிதாவை கனவீனப்படுத்துறது அப்படின்னா என்னன்னா, ஒரே ஒரு சிம்பிளான பாயிண்ட், அவர் சொல்லியிருக்கிறபடி அந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா நாம் அங்க செய்யணும். ஆனா செய்யாம போகும்போது அதை கனவீனப்படுத்துகிற காரியமாக அங்க மாறுகிறத நம்ம அங்க பாக்குறோம். இப்போ நீங்க அந்த 6வது வசனம் மறுபடியும் படிங்க.
குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார்.
பாருங்க, அந்த கேள்வி கூட ஆசாரியர்கள்ட்ட கேட்கிறார். பொது ஆசாரியர்களுடைய அனுதின பணி என்ன அப்படின்னா, அந்த சொல்லப்பட்ட முறைமையின்படி அவங்க அந்த பலிகள் செலுத்தணும், அந்த காணிக்கைகள் இதெல்லாம் அங்க போயிட்டு அந்த தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அவங்க வைக்கணும். ஆனா இதனுடைய அர்த்தம் புரிஞ்சு அவங்க வைக்கணும்னு சொல்லித்தான் தேவன் நியாயப்பிரமாணத்துல சொல்லியிருந்தார். பட் நாளாக 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 இந்த விஷயம் அந்த ஆவியோடு பிதா அந்த ஒரு தேவனை வந்து ஆராதனை செய்கிற அந்த ஒரு இருதயம் போயிட்டு வெறும் பேரளவுல ஃபார்மாலிட்டிக்குனே அந்த ஒரு விஷயமானது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அந்த காலகட்டத்தில் வந்துச்சு. மாம்சீக இஸ்ரேலர்கள் தேவனை தொழுது கொள்கிற விஷயத்த ஒரு ஃபார்மாலிட்டியா செய்ய ஆரம்பிச்சாங்க. ஃபார்மாலிட்டி உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆரம்பத்தில் தேவனுடைய வார்த்தைகளை ஆவியோடு கை கொள்கிற நிலைமைக்கு வந்த ஜனங்கள் நாளாக 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 அந்த ஆவியோடு கை கொள்கிற நிலைமை மாறி பேரளவுல கை கொள்கிற நிலைமை வந்து அவங்களுக்கு உருவாச்சு. அந்த நிலைமை வரும்போது தான் கர்த்தர் இந்த கேள்வி அவங்க கிட்ட பார்த்து அவங்கள பார்த்து பர்டிகுலரா அந்த ஆசாரியர்களை பார்த்து கேட்கிறார், நான் பிதாவானால் ஆசாரிய கணம் எங்கே? என்ற கேள்வியை அங்க கேட்கிறார் சகோதர சகோதரிகளே. சோ இது ஒரு சின்ன ஒரு பாடம், சின்ன ஒரு ஆவிக்குரிய விஷயம். ஆவிக்குரிய சபை என்று நாம் எடுத்துக்கொள்ளும் போது இங்க நாமும் ஆசாரியர்களா இருக்கிறோம். அனுதினமும் தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புல, ஒரு நிலைமையில நாம் இருக்கிறோம். அந்த நிலைமை ஆரம்பத்துல நமக்கு ஆவியோடும் உண்மையோடும் தான் உருவாகுது. ஆனா நாளாக 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 எந்த அளவு பலி செலுத்துற விஷயத்துல கவனக்குறைவு ஏற்படுதோ, இது ஒரு கட்டத்துல ஒரு ஃபார்மாலிட்டி ஆயிருது நமக்குள்ளேயே. பலி செலுத்தணும், நேரம் ஒதுக்கணும், சப்ஜெக்ட் கேட்கணும், சப்ஜெக்ட் படிக்கணும், பிறர்கிட்ட அன்பு செலுத்தணும், என்ன ஆயிரும்னா ஒரு ஃபார்மாலிட்டியாவே அது ஆயிரும். இருதயத்தில் அப்படிப்பட்ட சிந்தை இருக்காது. பட் சத்தியம் கேட்டிருக்கிறேன், நான் அப்படி செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. சகோதரர்கள் முன்னாடி, நாலு பேர் முன்னாடி நான் நடந்தா எப்படி இருக்கும், நான் அப்படி நடக்க முடியாது. இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ். இந்த இருதயத்தில் சத்தியத்தை நிமித்தம் நடக்கிற நடவடிக்கை வந்து அது அவசியம் இல்லாத விஷயம். அவசியம் இல்லாத விஷயம் தவறா புரிஞ்சுக்குவாங்க. பட் இந்த விஷயத்தை தேவன் எதிர்பார்க்கறது இல்ல. இது உண்மையான இருதயத்திலிருந்து இந்த குணங்கள் வெளியே வரணும் சகோதர சகோதரிகளை. அதுதான் கர்த்தர் கேட்கிறார், இப்படி இல்லைனாவே நான் பிதாவானால் என் கனம் எங்கே? இது ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல்ஸ், ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை பார்த்து அவர் கேட்கக்கூடிய ஒரு சின்ன கேள்வி, சின்ன எச்சரிப்பு. இது நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நிறைய நேரங்கள்ல ஃபார்மாலிட்டிஸாவே ஆயிருது பலி செலுத்துற காரியங்கள், பாரம்பரியம் மாதிரியே மாறிடுது. அதை நான் உதாரணம் சொன்னேன், வசனம் கேட்டிருக்கிறோம், நடந்துதான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம போயிடும். பட் தேவன் எப்பயுமே புது சிருஷ்டிகள்கிட்ட கட்டாயத்தின் பேர்லயோ நிர்பந்தத்தின் பேர்லயோ கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கறதே கிடையாது. இவங்க மனம் உவந்து அந்த கீழ்ப்படிதல் செலுத்துவாங்க. அதான் நான் ஆரம்பத்தில் சம்பத்துன்ற வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்தோம். இது வந்து தேவனுக்கு டிலைட் உண்டாக்குற விஷயமா இருக்கும், சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படின்னா அந்த ஒரு சம்பத்துக்கள் என்ன செய்வாங்கன்னா, மிகுந்த மன மகிழ்ச்சியோடு தேவன் சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவாங்க. அதான் அந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற ஒரு ஆராதனை. இது வந்து தேவன் ஆவிக்குரிய செயலர்கள்கிட்ட கேட்கிறார், எதிர்பார்க்கிறார், ஃபார்மாலிட்டிக்கு அல்ல. இதை நாம் கண்டிப்பா சிந்தையில வைக்கணும். ஒரு சின்ன ஆவிக்குரிய லெசன் இந்த ஆராத வசனத்திலிருந்து நாம் கற்றுக் கொடுக்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ புதர் இந்த சப்ஜெக்ட் எழுதின சகோதரன் சில அருமையான கேள்விகள் தன்னையே கேட்கிறார் பாடம் எழுதும் போது. பொதுவா சகோதரர்களுடைய மனத்தாலுமே நமக்கு அறிஞ்ச விஷயம் தான், இந்த விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களுக்கு அப்ளை பண்ணவே மாட்டாங்க. தனக்கு அப்ளை பண்ணி முதல் நான் பேசுற சத்தியத்துக்கு நான் சரியா இருக்கிறேன்னா என்று தான் அவங்க செக் பண்ணுவாங்க. அப்ப அந்த சகோதரன் கூட என்ன பண்றாருன்னா, தன்னை குறித்து அவர் சில கேள்விகள் கேட்கிறார். நான் கூட என்னுடைய வாழ்க்கையில பலி செலுத்துறது ஃபார்மாலிட்டி ஆயிடுச்சா, அதாவது பாரம்பரியமான ஒரு செயல் ஆயிடுச்சா, நான் அதை குறித்து தினமும் சிந்திச்சுட்டு இருக்கிறேன். ஒரு வார்த்தையை சொல்றாரு, நல்ல வார்த்தை, எவ்ரி டே தி ஆஃபரிங் நீட்ஸ் டு பி எக்ஸாமைன்ட். ஒவ்வொரு நாளும் பலிகளானது பரிசோதிக்கப்பட வேண்டும். யாரால? பலி செலுத்துகிறவரால. ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப ஆழமான வார்த்தை. அதனால்தான் நான் உங்களுக்கு படிச்சுக்கேன், எக்ஸாமைன்ட் வருது சகோதர சகோதரிகளை. சோ அனுதினமும் பரிசோதிச்சு பார்க்கணும், நான் செலுத்துற பலிகள் தியாகங்கள் மனமு வந்து, நான் அந்த சொன்னேன் நதியில நான் பேப்டிசம் எடுக்கும் போது உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் சொன்னேன், அது மாதிரி நான் செஞ்சிட்டு இருக்கிறேனா, இல்ல ஃபார்மாலிட்டி ஆயிடுச்சா, ஏதோ கடமைக்கு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன்னா. அனுதினமும் எக்ஸாமினேஷன், தன்னைத்தானே சுய பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டியது பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சுய பரிசோதனை இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற ஒரு இருதயத்துக்கு நாளுக்கு நாள் மெச்சூர் ஆவாங்க. இது ஏதோ ஒரு நாள்ல ஒரு மாசத்துல வளரக்கூடிய விஷயம் அது அல்ல. இந்த ஒரு சின்ன ஆவிக்குரிய பாடத்தை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். பதில் அந்த ஒரு உதாரணம் கொடுக்கும் போது ஃபார்மாலிட்டி எப்படி விளக்குறாருன்னா, ஒருவேளை நான் அனுதினமும் செய்யற ஜபங்கள் கூட அவருடைய வேலைக்காக பிரேயர் பண்ணணும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சத்தியம் கேட்டிருக்கிறேன், அதனால பிரேயர் பண்றேன், அப்படி வருதா? பரிசுத்தவான்களுக்காக ஜபிக்கணும் நான் கேட்டிருக்கிறேன், அதனால ஜபிக்கிறேன், அப்படி வருதா? அப்படி இல்லை. பரிசுத்தவான்கள் யாருன்னா, என்னுடைய உடன் சகோதர சகோதரிகள், நாளைக்கு கிறிஸ்துவின் சபையில என்னோட அங்கமாக போறவங்க. என்னுடைய நலன் விட அவங்களுடைய நலன் தான் எனக்கு முக்கியம், அதனால தேவனை உங்ககிட்ட ஜெபிக்கிறேன். இந்த மனநிலை எப்படி இருக்கு? அறுவடை வேலை வந்து தேவனுடைய வேலை. இன்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்துருந்ததுனால அவருடைய வேலை தான் என்னுடைய முதல் வேலை, என்னுடைய மாம்ச வேலையெல்லாம் செகண்டரி ரெண்டாவது, அதனால அந்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மனசு எப்படி இருக்கு? இது ஃபார்மாலிட்டி. இது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொடுக்கிற ஜபம். பதில் இது ஏன் நம்ம சொல்றோம்னா, ஜபங்கள் முதற்கொண்டு ஃபார்மாலிட்டிஸ் இல்ல, அது ஆவியோடும் உண்மையோடும் இருக்க வேண்டிய விஷயங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, சகோதர ஐக்கியத்திலையும் சரி, செய்யக்கூடிய ஜபங்கள். எவ்வளவு டீப்பா அவரு தியானம் செய்திருக்கிறார் என்பது நமக்கு சில நல்ல பாடங்களே அது கொடுக்குது சகோதர சகோதரிகளே. இதெல்லாம் நாம் சிந்திச்சு பார்க்கலாம். ஏன் இவ்வளவு தூரம் நம்ம கோட் பண்ணி காமிக்கிறோம்னா, வாழ்கிறது கடைசி நாட்கள் என்று அநேக பாடங்கள் மூலமா கேள்விப்படுகிறோம். நாம் ஏதோ சும்மா சொந்தமா சொல்றதெல்லாம் கிடையாது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிற காரியங்களும் பார்க்கும் போது கண்டிப்பா ஒரு லாஸ்ட் டைம் நோக்கி போயிட்டு இருக்கிறோம்ன்றது நல்லா தெரியுது. இந்த டைம்ல கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பட்டை தீட்டப்பட்டதாக இருக்கணும். தமிழ்ல சொன்ன அதை மாத்திரம் இந்த வசனங்கள் மூலமா உங்களுக்கு எடுத்து காண்பிக்க நாம் விரும்புகிறோம். சரி, இது ஒரு சின்ன வசனம் சகோதர சகோதரிகளே. அடுத்து மல்கியா 1:7 வசனம் படிங்க. மல்கியா 1:7.
என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்.
சோ என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் கர்த்தருடைய 1:7 என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உண்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். சோ கர்த்தருடைய பலிபீடம் பத்தி கூட அவர் பேசிட்டு இருக்கிறாரு. பேசும்போது இதை நீங்க அசுத்தப்படுத்திருக்கிறீங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன கேட்டாங்கன்னா எதனால அசுத்தப்படுத்தணும்னு கேட்டாங்க. இங்க இந்த அசுத்தப்படுத்துறோம் பொல்யூட்டட் ஆங்கிலத்துல வருது. இந்த வார்த்தையினுடைய மூல பாஷையை நம்ம கவனிச்சா பதில் உங்களுக்கு காண்பிப்பார். GWAL கால் என்கிற வார்த்தை வந்து வருது. பொல்யூட்டட் என்கிற வார்த்தை அதனுடைய அர்த்தம் ஆங்கிலத்தில் சொல்லும் போது டு பை பேக் அல்லது ரெடியும். டு பை பேக் அல்லது ரெடியும். சோ பலிபீடத்தை அசுத்தப்படுத்துறதுன்னா அந்த மூலவாசி வார்த்தையினுடைய அர்த்தம் பார்க்கும்போது டு பை பேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்ததை திரும்பி வாங்குறது. பாருங்க, பலிபீடம் அசுத்தப்படுத்துறதுன்னா நம்ம ஏதோ சிம்பிளா ஒரு லிட்டரலா நம்ம எடுத்துட்டு போயிடும். ஆனா மூலபாஷையினுடைய அர்த்தம் பார்க்கும்போது அது தெளிவான சத்தியத்தை நம்ம கொடுக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம், அதை பை பேக் ரிட்டர்ன் வாங்குறோம். அதான் டு ரிடீம் வருது இல்லைங்களா, அதை மீட்டுக் கொள்றோம். மீட்டுக் கொள்றோம்னா திரும்பி வாங்குறதுன்றது நம்ம மறுபடியும் சொல்லலாம். அப்போ இதை பலிபீடத்தை அசுத்தப்படுத்துற விஷயமாக சொல்ற. இதுக்கு நம்ம விளக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் சுட்டி காண்பிக்கிற அந்த எச்சரிப்புகள் பாடங்கள் என்னன்னா, உங்களை நீங்க எனக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க ஆனா பலிபீடத்தை அசுத்தப்படுத்துறீங்க அப்படின்னா என்னன்னா பை பேக் ஒப்புக்கு. எந்தெந்த விஷயங்களை என்னுடைய காரியத்துக்காக ஒப்பு கொடுத்தீங்களோ அந்த விஷயத்தை முறையா என்னுடைய காரியங்களுக்காக நீங்க செலவு செய்யறது இல்ல. மறுபடியும் உங்க உலக வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தீங்களோ அதே போல உங்களுடைய காரியங்களுக்காக தான் செலவு செய்யறீங்க. இது பலிபீடத்தை அசுத்தப்படுத்துறது. அதான் அவர் சுட்டி காண்பிக்கிறார் சகோதர சகோதரிக்கு. சரிங்களா? சோ அப்ப நம்ம அங்க பார்க்கும் போது உதாரணமா நாம் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். நேரம் கண்டிப்பா உலகத்துல இருக்கும்போது நிறைய தீமையான செயல்களுக்கு நம்ம செலவிட்டு இருப்போம். ஆனா சத்தியம் கேட்ட உடனே நாம் என்ன சொல்றோம்? இனிமேல் என்னுடைய நேரம் 5 தாளந்துகள்ல ஒரு தாளந்தா இருக்கிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நான் சத்தியத்துக்கு என்று நான் பயன்படுத்துறேன். இது நம்முடைய ஒப்பு கொடுத்தல், நம்முடைய அர்ப்பணிப்பு. ஆனா நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா டு பை பேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நேரங்களை உலகத்துல வாழ்ந்தது போலவே சில நேரங்கள்ல உலக காரியங்களுக்காக வீணாக செலவு செய்யறோம். புது சிருஷ்டிகள் இந்த கடைசி நாட்கள் கண்டிப்பா யோசிக்கணும். நாம் செலவு செய்கிற ஒவ்வொரு மணி நேரமும் கண்டிப்பா நமக்கு திரும்ப கிடைக்காது. அந்த ஒவ்வொரு மணி நேரத்தில் நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டிய குணாதிசயங்கள் கண்டிப்பா அது வளர்த்துக் கொள்வதற்கு மறுபடியும் தேவன் சமயம் தருவாரா என்று நமக்கு தெரியாது. நான் சொல்றது உண்மையும் நம்ம நம்பலாம் இல்லீங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழும் போது இந்த மாதிரியான பலிபீடத்தை அசுத்தப்படுத்துகிற காரியங்கள் நமக்கு இருக்கிறத கண்டிப்பா நம்ம யோசித்து பார்க்கணும் சகோதர சகோதரி. பிதர் இந்த கான்சன்ட்ரேஷன் பத்தி ஒரு நல்ல வார்த்தை எழுதுறாரு. என்னன்னா, சோ புது சிருஷ்டிகள் இதெல்லாம் சொல்லி தர வேண்டும் அவசியம் இல்ல. தேவனுக்காக தங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கணும். உண்மையான கான்சக்ரேஷனுக்குள்ள அர்ப்பணிப்புக்குள்ள வந்தவங்க சொல்லி தரணும்ன்ற அவசியம் இல்ல. அவங்களுக்குள்ள அந்த ரிச்சா இருக்கிற பெருகி இருக்கிற தேவனுடைய ஆவி அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு தானா அவங்களை வழி நடத்தும். யாரும் கத்துக் கொடுத்த இவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அது புதர் எப்படி விளக்குறாருன்னா, ரொம்ப ரொம்ப அருமையா அந்த இருதயத்தின் எண்ணங்களை அவர் சுட்டி காண்பிக்கிறார். அதாவது ஒரு புது சிருஷ்டி முழுமையான ஆவியில நிறைஞ்சிருக்கும் போது அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா, எல்லாவற்றையும் நான் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். சோ இப்ப நான் பிதா என்கிட்ட பலி கேட்கிறார், ஜீவ பலி கேட்கிறார். இப்ப அந்த புது சிருஷ்டி என்ன யோசிப்பாங்கன்னா, பிதாவினுடைய குணம் எப்படி இருக்குதுன்னா அன்புள்ளவர் நம்ம பாக்குறோம் இல்லீங்களா. அன்புள்ள பிதா அந்த அந்த அன்புன்ற குணம் எப்படி அவர் வெளிப்படுத்துறாருன்னா, தான் ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக தன் விரும்பினதையே கூட பலி கொடுக்கறதுக்கு அவர் தயங்க மாட்டார். இதுதான் அவருடைய அன்பு. புரியுதுங்களா? தான் எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் அதுக்கு ஒரு பலி தேவைப்பட்டாலும் தனக்கு பிடிச்சதையே கூட பலி கொடுக்கறதுக்கு அவர் தயங்க மாட்டார். இதான் அவருடைய அன்பு. அதுக்கு உதாரணம் தான் அவருடைய ஒரே பேரான குமாரன், ஒரே பையன் கொடுத்தார். இந்த ஆவி யாருக்கு இருக்கும்னா, அந்த முழுசா அர்ப்பணித்திருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, பலி செலுத்துறது அவங்க அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயம் இல்லை. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பிதாவின் ஆவில இருக்கிறதுனால அந்த முழு அன்புல நிறைஞ்சவங்களாக பிதா என்கிட்ட பலி கேட்கிறார், நான் என்னத்தான் செய்வேனா, எனக்கு எவ்வளவு பிடிச்ச விஷயங்களே அவர் கேட்கும் போது தயங்கவே மாட்டேன். வச்சுக்க, யாருக்காக? உங்களுக்காகத்தானே கொடுக்கறோம். உங்களுடைய குமாரனையே கொடுத்திருக்கிறீங்க. இந்த விஷயத்தை செய்யலைன்னா நீங்க கொடுத்த அன்புக்கு நாங்க எப்படி பாத்திரவான்களா இருக்க முடியும்? மனமும் வந்து கொடுப்பாங்க. இதுதான் பலிபீடத்துல சுத்தமா பலி செலுத்துறது. ஆனா இங்க கர்த்தர் என்ன சுட்டி காமிக்கிறார்னா, பலிபீடத்தை நீங்க அசுத்தப்படுத்துறீங்க, மனமும் வந்து பலி செலுத்துறதும் இல்லை, ஆனா பலி செலுத்த வேண்டிய விஷயங்களையும் சரியா செய்யறதும் இல்ல, உலகத்தின் காரியங்களுக்கு நீங்க செலுத்திட்டு இருக்கிறீங்க என்று அவர் அங்க சுத்தி காமிக்கிறார். சகோதர சகோதரிகள், ஒரு சின்ன பாடம், ஆவிக்குரிய சீடர்கள் கடைசி நாட்கள்ல தாங்கள் பலி செலுத்துற விஷயங்கள்ல அந்த மனப்பூர்வம் ஏற்கனவே முன்னாடி பாயிண்ட்ல சொன்னோம், பட் இங்க கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம அங்க பாக்குறோம், அவ்வளவுதான். அதாவது தான் என்ன காரியங்களை தேவனுக்கு கொடுத்தாங்களோ அதை தயவு செஞ்சு அவங்க திரும்பி வாங்காம இருக்கிறது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக அது இருக்கும். அந்த ஒரு சின்ன பாடத்தை இந்த விஷயத்துல இருந்து கற்றுக்கொள்கிறோம். ஒரு சில வசனங்கள் வாசித்து நம்முடைய பாடத்தை நம்ம கண்டிப்பா நிறைவு செய்யலாம். மல்கியா 2:17 நீங்க படிங்க. அடுத்த வசனம் மல்கியா 2:17.
உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள்?
உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். என்ன வார்த்தை பாத்தீங்களா? கர்த்தரை வருத்தப்படுத்துறதுக்கு நாமலாம் யார்? ஆனா கேக்குறாரு, கர்த்தரை உங்கள் வார்த்தைகள்னாலே வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் அவங்க என்ன கேட்டாங்களா, எதனால உங்களை வருத்தப்படுத்தணும் அப்படின்னப்ப அவர் அதுக்கு பதிலும் சொல்றார். வசனம் கண்டினியூ பண்ணுங்க, வசனம் கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர்.
பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே.
பாத்தீங்களா, அதாவது தேவன் இருக்கக்கூடிய உண்மையான நிலைமையை மறைச்சு அப்படிப்பட்டவரா அவர் இல்லாத மாதிரி நீங்க பேசுறீங்க. இப்படி பேசுறது எனக்கு எப்படி இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. பொதுவா நாமே சொல்லுவோமே, நம்ம கிட்ட ஒரு நல்ல குணலட்சணம் இருக்க, அதுக்கு ஆப்போசிட்டா நம்மளை பத்தி நாலு பேர்கிட்ட யாராவது ஒருத்தர் பேசினா நமக்கு என்னதான் வரும், நான் எப்படி இருந்திருக்கிறேன், என்னை பத்தி எப்படி சொல்லி வச்சிருக்கிறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல பிதா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பேசுறாரு, என்னுடைய கேரக்டர் ஒரு மாதிரி இருக்க, அதை மாத்தி நீங்க போதிச்சு என்னை வருத்தப்படுத்துறீங்க உங்கள் வார்த்தைகள்ல என்று அவர் சொல்றார். சகோதர சகோதரிகளை, அப்போ இது எப்படி நமக்கு பொருந்தும்? தேவனுடைய குணாதிசயத்தை நாம் எதுவும் மாத்தி பேசுறோம்னா கண்டிப்பா கிடையாது. சத்தியங்களின் படி நம்ம அங்க போதித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா சில எளிமையான விஷயங்கள் தான். இப்ப இந்த ஒரு வசனத்தை கூட அவர் விளக்கும் போது எப்படி ஒரு விளக்கம் அவர் கொடுக்கிறார் அப்படின்னா, அப்ப இங்க பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்னும் தேவன் பத்தி முழுமையான அறிவு இல்லை. முழுமையான அறிவு இல்லாததுனால அவங்க ஒருவேளை வருத்தப்படுத்தி இருக்கலாம். அதனால தேவன் அவங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, குற்றம் சாட்டி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு நாலேஜ் கொடுத்துட்டு அப்புறம் அவங்ககிட்ட குற்றம் சாட்டி இருக்கலாமே, இந்த மாதிரியான கேள்விகள் அங்க ஒரு வேளை சிலருக்கு எலும்பலான்னு பதில் சுட்டி காண்பிக்கிறார். கண்டிப்பா நமக்கு அந்த மாதிரி கேள்விகள் வர வாய்ப்பு இல்லை. சோ இங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பிதாவை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அவருடைய சத்தியங்கள் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஸ்லோ பிகினிங் ஆகுது, எதுக்கு அந்த சத்தியத்தை வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அவரை வருத்தப்படுத்துகிற செயலாக சகோதரர் அங்க சுட்டி காண்பிக்கிறார். புரியுதுங்களா? அது நல்ல வார்த்தை, எல்லாமே ஸ்பிரிச்சுவலோட இன்டர்லிங்க்டு, ஒண்ணுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அந்த பாடங்கள். இங்க கர்த்தரை வருத்தப்படுத்துறதா இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தேவன் சொன்ன விஷயம், நம்ம தேவனுடைய அவருடைய வார்த்தைகளால, சாரி நம்முடைய வார்த்தைகளால் அவரை வருத்தப்படுத்துறது இல்ல. மாறாக இது எப்படி நடக்குது அப்படின்னா, கேட்ட சத்தியங்களுக்கான ரியாக்ஷன் ஸ்லோ பிகினிங் ஆகுது, ரொம்ப தாமதமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறோம். இது வந்து நல்ல விஷயம் இல்ல, இது அவருக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு செயல். இதைத்தான் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட அவர் சுட்டி காண்பிச்சாரு. இது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம அங்க கவனிக்கிறோம். அப்போ இது போல நிறைய வசனங்கள் நம்ம அங்க சொல்லலாம், பட் நமக்கு இன்னைக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால இந்த பாடத்தை இதோட நம்ம அங்க நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். அப்போ நாம் இன்னைக்கு என்னதான் நம்ம அங்க பாக்குறோம்னா, இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம், இந்த புத்தகத்துல கர்த்தர் வந்து தன்னுடைய சபை அவங்கள வந்து சம்பத்து என்ற ஒரு டைட்டில் கொடுத்து அவர் காண்பிக்கிறார். சோ அந்த தலைப்பை நாம எடுத்துக்கொண்டு நம்ம என்ன கோணத்தோட இதை பார்த்தோம்னா, அந்த புத்தகம் முழுக்க இந்த சபை சம்பத்துகள் ஆகிறதுக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில குறைகளை சுட்டி காண்பிச்சு எச்சரிக்கிறார். அந்த கோணத்துலதான் நாம இந்த பாடத்தை பார்க்கிறோம். அவர் சுட்டி காண்பித்த குறைகள் என்ன? அது மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு கண்டிப்பா அது பொருந்தாது, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு மாத்திரமே அது பொருந்தி வரும் என்பதை கூட நாம் அங்க பார்த்தோம். இப்போ இவ்வளவு குறைகளும் சுட்டி காண்பிச்சுட்டு அவர் 3 அதிகாரத்துக்கு வரும்போது தேவன் அவருடைய அன்பு நம்ம பார்க்க முடியுது. அங்க பேசுற சில வசனங்கள் மாத்திர படிங்க. மல்கியா 3:8
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும்
மன்னிக்கணும். 7
நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
இவ்வளவு தவறுகள் செஞ்சதுக்கு அவர் நினைச்சிருந்தா தண்டித்திருக்கலாம், ஆனா அவர் சொல்ற அன்பின் வார்த்தை என்னன்னா, ஆங்கிலத்துல அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு, கம் பேக் டு மீ அண்ட் ஐ வில் கம் பேக் டு யூ. அதாவது என்ன சொல்ல வர்றாருனா, நீங்க என்கிட்ட மறுபடியும் வாங்க, இப்ப கூட ஒரு வழி இருக்கு, வாங்க, வந்தீங்கன்னா நான் கூட தாராளமா ஐ வில் கம் பேக் டு யூ, நானும் உங்ககிட்ட வரேன், திரும்பி வரேன். அதான் அவர் சொல்றார். இப்படிப்பட்ட ஒருத்தர்லாம் நம்ம வந்து, அதாவது இப்படிப்பட்ட ஒருவரை தெய்வமாக கொண்ட ஜாதி வந்து உண்மையிலே பாக்கியம் உள்ளதுதான் சொல்லணும். அதுல எந்த மாற்றமும் அங்க இல்ல சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வார்த்தைகள்லாம் அவர் சொல்லிட்டு தான் நம்முடைய ஆதார வசனத்துக்கு அவர் வராரு. 17 படி,
என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
சோ இது அவர் சொல்றாரு 16 வசனம்.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது.
இங்க ஒரு புக் கூட அவர் காண்பிக்கிறார், ஞாபக புஸ்தகம். சகோதர சகோதரிகளே, தன்னுடைய புத்தகத்தினுடைய கடைசி வர 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 அந்த சில ஆறுதலான வார்த்தைகளை வாக்குறுதிகளை அவர் சுட்டி காண்பிக்கிறார். சுட்டி காண்பிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் நான் ஒன்று வச்சிருக்கிறேன் என்று அவர் சொல்றார். பொதுவா நமக்கு தெரியும் கர்த்தருக்கு புஸ்தகம் அவசியம் இல்லை, நமக்கு மருதிகள் இருக்கிறதுனால நம்ம எழுதி வச்சு புக் போடுறோம். ஆனா தேவன் அனந்த ஞானத்தில் அவருக்கு எதுவும் எழுதி வச்சு பார்க்கணுன்ற அந்த புத்தகம் அது அவருக்கு அவசியம் இல்லை. பட் ஞாபக புஸ்தகம் என்று அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு பரிசுத்தவான்களுடைய அந்த கிரியைகள் அவருடைய ஞாபகத்துல அது சேருது, இந்த கிரியைகள் மூலமாக அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வசனத்துல சொல்றாரு, என் சம்பத்தை கூட்டி சேர்க்கும் நாளிலே. அந்த நியாயத்தை அந்த சத்தியத்தின் நிமித்தம் அவங்க நடந்த நடக்கைகளின் நிமித்தம் நியாயம் தீர்க்கப்பட்டு அந்த சம்பத்துகள்ல ஒரு மணிகளாக மாறுவதற்கு அவங்க வாய்ப்பு பெறுகிறாங்க என்று அந்த ஒரு வசனத்துல அங்க முடிவு கொண்டு வர்றார் சகோதர சகோதரிகளை. அப்போ பிரதர் கூட அதை விளக்கும் போது, அந்த ஜீவ கிரீடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வைர கற்களாக தேவன் என்ன பண்ண போறாருன்னா, சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் மாத்த போறார் என்று ஒரு உதாரணம் கொடுக்கிறார். அது கூட நல்ல பாயிண்ட் தான். இன்னைக்கு குப்பையும் மண்ணும் அப்படின்லாம் நாம் ஜபம் செய்கிறோம், அப்படிப்பட்ட நம்மை வந்து தேவன் அந்த மகிமையான நிலைமைக்கு மாத்துறதுக்கு அவர் எவ்வளவு விருப்பமும் சித்தமும் உள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகத்தான் நமக்கு அங்க இருக்குது. இப்போ உன்னத பாட்டு 8:6-7 படிங்க. உன்னத பாட்டு 8:6-7.
நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் கை வைத்துக் கொள்ளும்.
போதும். சோ பாருங்க, ஒரு நல்ல வார்த்தை, சபை கர்த்தர் பார்த்து அல்லது தேவன் பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். சோ ஒரு சீல் பத்தி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சீல் பத்தி அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்லியிருக்கிறாரு, 2 தீமோத்தேயு 2:19.
ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக்க கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது.
அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. சோ அப்போஸ்தலர் பவுல் மற்றும் சாலமோன் ஞானி பேசின இந்த முத்திரைகளை சகோதரர் சுட்டி காண்பிச்சு, இதுவே அந்த ஞாபக புஸ்தகம் போன்று அங்க இருக்கலாம் என்ற ஒரு பாயிண்ட் வந்து அவர் கொடுக்கிறார். கண்டிப்பா இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அந்த பரிசுத்தவான்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் சிந்தைகளும் அது கர்த்தரால் காக்கப்பட்டு ஒரு முத்திரையாக அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக அவங்களுடைய நடக்கைகள் வழிநடத்தப்படும் என்று அவர் சுட்டி காண்பிக்கிறார் சகோதர சகோதரிகளை. சோ இந்த ஒரு காரியங்களை உங்கள் கூட நாம பகிர்ந்து கொண்டோம். இந்த கடைசி நாட்கள்ல சத்தியத்தில் வழிநடத்தப்படுகிற ஜனங்களாக நாம் இருந்து நமக்கு தேவையான சில ஆவிக்குரிய பாடங்கள் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கிறத இந்த சொந்த சம்பத்துகள் என்கிற தலைப்புல நாம அங்க பார்த்தோம். கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் நமக்குள்ள இருக்கும்போது அந்த வார்த்தை சொல்லுகிறபடி நம்முடைய எஜமானருக்கு நம்முடைய ஓனருக்கு பிரியமுள்ள மற்றும் அவரால் கையாளப்படக்கூடிய ஒரு சொத்தாக நாம் நிச்சயமாக இருக்க முடியும் என்பதை நாம் இங்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ தொடர்ந்து தேவன் இந்த மாதிரியான சத்தியங்களில் நாம் நடக்கவும் அவருடைய வார்த்தைகளில் பலப்படவும் வருகிற நாட்களில் கூட நம் யாவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.